இறுதி நாள் வரையும் பைரஸ் என்கின்ற தலைப்பிலான ஒரு ஆழ்விரையும் அகில இலங்கை ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் அமீர் அஷேர் அமர் அவர்கள் அவர்கள் இப்போது நிகழ்த்துவார்கள்.
الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد இறுதி நாள் வரை பைஅத் என்ற தலைப்பில் ஒரு சொற்பொழியை நாம் கேட்க இருக்கின்றோம். இறுதி நாள் வரை பைஅத் என்ற தலைப்பை நாம் தேர்வு செய்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணம் என்னவெனில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலும் மதீனாவிலும் சுமார் 23 வருட காலங்கள் இந்த மார்க்கத்தை இஸ்லாத்தை மக்களுக்கு முன்வைத்தார். அந்த நேரத்தில் அவர்கள் முன்வைத்த அந்த கொள்கை இஸ்லாம், இது எவருடைய உள்ளத்தில் சரி என்று பட்டதோ அவர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு உடன்படிக்கை பைஅத் செய்து இஸ்லாத்தை தழுவினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த வழிமுறை இருக்கின்றது பைஅத், அது சில காலம் மறைந்து இல்லாமல் போய்விட்டது. அந்த நபி வழியில் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற இந்த அமைப்பு அதை உயிர்ப்பித்து மக்களிடத்தில் பைஅத்து எடுத்துக் கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒருவர் வந்து அவர்கள் முன்வைக்கின்ற இந்த கொள்கை சரி என்று பட்டால் பைஅத்து செய்வார். செய்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு ஒரு துஆவையும் கற்றுக் கொடுத்து ஓரும்படி செய்வார்கள். அல்லாஹும்ம ஃபர்லி என்னுடைய பொருள், யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னித்தருள், எனக்கு அருள் புரி, என்னை நேர்வழிப்படுத்து, எனக்கு ஆரோக்கியத்தை தா, எனக்கு உணவு. இதற்கு பிறகு சொல்லுவார்கள், நீங்கள் இலங்கையினை போட்டு குளித்துக் கொள்ளுங்கள்.
இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையை பின்பற்றி இன்றைக்கு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற இந்த அமைப்பும் வழியேற்றிருக்கின்றது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் என்னுடைய இந்த உம்மத் கலிமா சொன்ன கூட்டம் பல பிரிவுகளாக தெரிந்துவிடும். அதில் 72 பிரிவுகள் நரகம் செல்லும், ஒரே ஒரு கூட்டம் சுவனம் செல்லும் என்றார்கள். உடனே நபித்தோழர்கள் அந்த சுவனம் செல்லும் கூட்டம் எது என்று கேட்டபோது ஒரு இடத்தில் சொன்னார்கள், அல் ஜமாஅன், ஒரு கூட்டமை, ஒரு தலைமைத்துவத்தை கொண்ட அந்த ஜமாஅத்து சுவர்க்கம் செல்லும் என்றார்கள். இன்னொரு இடத்தில் சொன்னார்கள், மான அலைவி வாஸ்தாதி அல் யௌ, இன்றைய தினத்தில் நானும் எனது தோழர்களும் எந்த அமைப்பில் இருக்கின்றோமோ அந்த அமைப்பில் இருப்பவர்கள் என்றார்கள். இந்த ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய இரண்டு விடைகள் படி உலகத்தில் எந்த ஒரு அமைப்பும் இல்லை, ஜமாஅத் ஒரு தலைமைத்துவத்தை கொண்ட ஒரு கூட்டம் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதரும் அருமை தோழர்களும் இருந்த அதே அமைப்பில் எந்த ஒரு அமைப்பும் இல்லை, அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும் அந்த அமைப்பில் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மட்டும்தான் இருக்கின்றன. முழு உலகத்திற்கு ஒரு தலைமைத்துவம், அல்லாஹ்வுடைய தூதரும் அருமை தோழர்களும் எப்படி ஒரு கூட்டமைப்பாக வாழ்ந்தார்களோ அதே போன்று இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வழிமுறையை பின்பற்றி ஜமாஅத்துல் முஸ்லிமீனும் இந்த பைஅத்தை எடுக்கிறது. இப்படி இந்த பைஅத் எடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒவ்வொரு பகுதியிலிருந்து வந்து ஒருவர் இருவராக இந்த ஜமாஅத்தில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய பிறகுகளே இப்போது நாம் இந்த ஜமாஅத்தில் இந்த கூட்டத்திலே நாம் பார்க்கின்றோம். இலங்கையின் பல பகுதிகளில் இருந்து வந்து இதனை பைஅத்து செய்து இந்த சத்தியத்தை ஏற்றவர்கள் இவர்களுக்கு இந்த இடத்தில் கூடியிருக்கின்றோம். இந்த நேரத்தில் இந்தியாவை சேர்ந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த கோவை ஐயோ என்ற ஒரு ஆள், அவர் சமீபத்தில் ஒரு பதிவு நாடா வழியாகி இருக்கின்றார். அந்த பதிவு நாடாவில் அவர் கூறுகின்றார், பைரஸ் என்பது இரண்டு வகை, ஒன்று இபாதத் சம்பந்தப்பட்ட பைரஸ், சொல்லுவேன், நோம்பு குடித்தேன், தலவடிக்க மாட்டேன், யாரையும் கொலை செய்ய மாட்டேன் என்று பையத்தெடுத்தார். இது ஒரு வகை. இன்னொரு பையத்தெடுத்தது அவர் சொன்ன அதே வாசகத்தை சொல்கிறேன், பொலிட்டிக்கல் பைய, அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு பையத்தெடுக்கிறேன் என்று கூறுவதற்கு அவர் சொல்லுகின்றார். அந்த பதிவு நாளாவது இந்த பொலிட்டிக்கல் பையத்தெடுக்கின்றது இரு மறுமை நாள் வரைக்கும் இருக்கும், சிராபத்து வரும் அப்போது இருக்கும். இந்த விவாதத்து சம்பந்தப்பட்ட பயத்தில் இருக்கிறது, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முடிந்துவிட்டது. அவர்களுக்கு பிறகு இந்த பயத்தை எடுப்பதற்கு யாருக்கும் உரிமைகிறது. ஏனென்றால் தொழுவேன், நோம்பு முடிப்பேன், இணை வைக்க மாட்டேன், யாரையும் கொலை செய்ய மாட்டேன், ஜகாத்து கொடுப்பேன் என்று ஒருவர் எப்படி இந்த காலத்தில் இருக்கின்ற ஒரு அந்நியரிடத்தில் சென்று பயத்தெடுப்பார். ஏன், அவரும் தர வேண்டும், அவரும் நோம்பு கொடுக்க வேண்டும், அவரும் யாரையும் கொலை செய்யக்கூடாது, எப்படி இவர்களிடத்தில் பயத்தெடுப்பார். இது அல்லாஹ்விடத்தில் எடுக்க வேண்டிய ஒரு பயம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தர வேண்டியவர்கள் தான், அவர்களும் இணை வைக்காமல் இருக்க வேண்டியவர்கள் தான், அவர்களும் ஜகாத்து கொடுக்க வேண்டியவர்கள். ஆனால் அவர்கள் இந்த பயத்தை எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் எப்படி இந்த பைஅத்தை எடுத்தார்கள்? இந்த பைஅத்தை அல்லாஹ் தான் எடுக்க வேண்டும் நேரடியாக. ஆனால் அல்லாஹ் மனிதர்களுக்கு முன்னால் தோன்றி இந்த பைஅத்தை எடுப்பதில் அவருடைய வாசகம் அந்த பதிவு நாடாவும் இப்போது நாம் உங்களுக்கு தருவோம் என்றார். எனவே அல்லாஹுத்தால நேரடியாக தோன்றி அறியார்களுக்கு மத்தியில் இந்த பைஅத்தை எடுப்பதில்லை. எனவே அல்லாஹ் நபிக்கு மட்டும் அனுமதி கொடுத்தார். நீங்கள் இந்த பயணத்தை எடுங்கள் என்று அல்லாஹு தஆலா நபிக்கு மட்டும் அனுமதி கொடுத்ததற்கு குர்ஆனிலே ஆதாரம் இருக்கிறது என்று ஒரு சிறு குர்ஆன் வசனத்தை அவர் ஓதி காட்டுகிறார். இந்த அவர்கள் பயனாளாவில் மிக பயங்கரமான பிழைகளை அவர் விட்டிருக்கின்றார். பல சகோதரர்கள் வந்து சொன்னார்கள், இந்த பதிவு நாளாவது விஷயத்தில் நீங்கள் பொதுபோக்காக இருக்க வேண்டாம், இதை கேளுங்கள், இதற்கு நீங்கள் இடையளிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பதிவு நாளாம் முழு இடங்களிலும் இங்கு பறந்து கொண்டிருக்கிறது. அதிகமானவர்கள் கேட்டுவிட்டு சொல்லுகின்றார்கள், ஜமாஅத்தில் முஸ்லிமின் எடுக்கின்ற பையத்தை தகர்த்தெறிந்து விட்டால் பையத்தை எடுக்க முடியாது, நீங்கள் குறைந்து இருக்கிறது என்று சொல்லுகின்றால் இது சம்பந்தமாக கவனம் செலுத்திட வேண்டும். உடனே நாங்கள் இந்த கருத்தியாக ஏற்பாடு செய்து அந்த பதிவு நாடாவை கேட்டோம். இஸ்லாத்தின் அடிப்படைகளை தகர்க்கக்கூடிய விஷயங்களை அதில் பேசியிருக்கின்றார். நாங்கள் அல்லாவிடத்தில் துவா செய்கின்றோம், நல்ல பேச்சாளர் குர்ஆன் ஹதீஸ் விளங்கியிருக்கிறார், அதே நேரத்தில் இந்த பயங்கரமான பிழைகளை விட்டிருக்கிறார், அவருக்கும் அல்லாவிட்டாலா இந்த சத்திய விளக்கத்தை அவருடைய உள்ளத்திலே போட்டு இந்தியாவில் ஒரு சில சகோதரர்கள் இந்த சத்தியத்தை ஏற்றிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். இதே போன்று இவருக்கும் அல்லா விளக்கத்தை கொடுத்து இந்த ஜமாஅத்தின் சத்தியத்தில் வந்து அவரும் கையெழுத்து செய்து சேர வேண்டும் என்று நாங்கள் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்கின்றோம். அந்த கழிவு நாடாவில் அவர் இப்படி சொல்லிவிட்டு சொல்லுகின்றார், இன்று எடுக்கப்படுகின்ற பைரஸ் இருக்கிறதே சொல்லுவேன், நோம்பு பிடிப்பேன் என்று இந்த பைரஸ் நரகத்துக்கு அச்சுறுத்தல். இந்த பைரஸ் செய்பவர்கள் நிச்சயமாக நரகத்துக்கு செல்வார்கள் என்று கூறுகின்றார். நாங்கள் எந்த ஒரு வாதத்தை முன்வைத்தாலும் அதற்கு குர்ஆன் ஹதீஸிலிருந்து தெளிவான ஒரு ஆதாரத்தை முன்வைத்தோம். அவர் சொன்னார், இவர் சொன்னார், அண்டை இமாம் சொன்னார், அதை எங்களுடைய மனசு இப்படி கூறுவது என்று நாங்கள் ஒரு காலம் சொல்ல மாட்டோம். காலல்லா கால ரசூல் என்று சொல்லுவோம். கோவை ஐயூப் அவர்கள் இந்த பைரத்தை எடுப்பவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் என்று எந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார், ஆனால் குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு ஆதாரமும் முன்வைக்கிறது. இது அவர்கள் சொந்த கருத்து, மனோ இச்சு. இந்த சத்தியத்திற்கு வந்தால் அல்லாஹ் அவரை மன்னிப்பான். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், ஒமன் அதல்லு மிம்மன் இத்தபா ஹவா பிகைரி ஹுதன் மினல்லாஹ் வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் லாலிமீன். அல்லாஹ்விடமிருந்து உள்ள தெளிவான ஆதாரம் இல்லாமல் தனது மனோவிற்கு பின்பற்றுகின்றார்களே இவர்களை விட வழிகேடர்கள் யார்? அக்குடும்பக்காரர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் என்று கூறுகின்றான். கோவை ஐயூப் அவர்கள் இந்த பதிவு நாடாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஏன் ஒரு ஆதாரம் இல்லாத விஷயத்தை முதலில் வைத்திருக்கின்றார்? இந்த பயணத்தை செய்பவர்கள் நரகமே செல்வார்கள் என்று. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது? பயணத்தை செய்பவர்கள் சுவர்க்கம் செல்வார்கள் என்று இஸ்லாம் கூறுகின்றது. அவர் பேசிய அந்த பதிவு நாடாக உள்ள அந்த வாசகத்தை நான் உங்களுக்கு போய் தருகின்றேன்.
ஒரு மனிதனை நரகத்திற்கு அழைத்து செல்கின்ற மிக மோசமான ஒரு நிலை இந்த பைரஸ் என்பது. ஒரு மனிதனை இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையான குர்ஆன் மற்றும் ஹதீஸ் என்கின்ற அடிப்படை ஆதாரங்களை இழந்து ஒரு மனிதனை திசை திருப்புகின்ற மிக மிக மோசமான ஒரு காரியம் இந்த பைரஸ் என்பது.
குர்ஆன் ஹதீஸில் ஒரு ஆதாரத்தை அவர் முன்வைக்கவில்லை. எப்படி ஒரு மனிதனை நரகத்துக்கு ஏற்றி செல்லும்? பைரஸ் ஒரு மனிதனை சுவர்க்கத்துக்கு ஏற்றி செல்லும். ஒருவர் ஏன் பைரத்தை செய்கிறார் என்றால் அந்த சத்திய கூட்டத்தில் சேர்வதில்லை. நான் ஒரு ஆதாரத்தை முன்வைக்கின்றேன். அஹமத் திருமதியில வந்திருக்கக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு எனக்கு ஐந்து விடயங்களை அல்லாஹு அவைகளை நான் உங்களுக்கும் ஏவுகின்றேன்.
அல் ஜமாஅ, நீங்கள் இந்த கூட்டமைப்பில் சேர்ந்து கொள்ளுங்கள். அல் ஜமாஅ என்றால் ஜமாஅத்தின் முஸ்லிம் பேரிடத்தில் வருகின்றது. இரண்டாவது, அமீருக்கு செய்மடைந்தார். மூன்றாவது, அமீருக்கு கட்டுப்படுங்கள். நாலாவது, சிஜரத்து செய்யுங்கள். இஸ்லாத்தை பின்பற்ற முடியாத ஒரு இடத்தில் நீங்கள் இருந்தால் முடியுமான ஒரு இடத்தை நோக்கி சிஜரத்து செய்யுங்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய பாதையிலே இந்த குர்ஆனை கொண்டு போராடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மன் ஹரஜ மினல் ஜமாஅத்தி ஸும்ம ஸிப்ரி, யார் இந்த அல் ஜமாஅத்தில் சேர்ந்ததற்கு பிறகு பயிற்சி செய்து சேர்ந்ததற்கு பிறகு ஒரு சான் வெளிவருகின்றாலும் இஸ்லாமின் தன்னுடைய கழுத்திலிருந்து இஸ்லாத்தின் வளையத்தை கலைந்து கழிந்து விட்டார் என்றார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள். பிறகு என்ன, அல் ஜமாஅத்து இருக்கும் போது அதில் சேராமல் பைரத்து செய்யாமல் அமீருக்கு செய்மடுக்காமல் கட்டுப்படாமல் தனியை பிரிந்து இருக்கலாம் என்ற ஜாஹிரிய குரலை யார் கொடுக்கின்றாரோ அவர் நரகத்தின் கொள்ளு கட்ட வேண்டார். உடனே சகாபாக்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டது. ஜமாஅத்தில் ஒருவர் சேரவில்லை, ஆனால் அவர் நரகத்தின் விரைவு கட்ட என்று கூறுகின்றார்கள். அவர் தொடரலாம், நோன்பு முடிக்கலாம். கேட்டார்கள், இப்படி பைரத்து இல்லாமல் ஜமாஅத்தோடு இணையாமல் வெளியில் இருந்து கொண்டு தொழுகின்றார், நோன்பு முடிக்கின்றார், இவரும் நரகமா? உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தொழுது அவர் கருதிக்கொண்டாலும் அவர் நரகத்தில் கொள்ளு கட்டியிருந்தார். இது அகமத் திருமதி வந்திருக்கக்கூடிய சரியான ஹதீஸ். எந்த ஒரு இமாமும் இந்த ஹதீஸில் கை வைக்கவில்லை. சரியான ஹதீஸ் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் எதை காட்டுகிறது? பைரத்து இல்லாமல் இருப்பவர் தான் நரகத்திற்கு செல்வார் என்று ஹதீஸ் கூறுகின்றது. அவர் இந்த பைரத்து நரகத்துக்கு எடுத்துச் செல்லும் என்று ஒரு கிளையான கருத்தை முன்வைக்கிறார். சரி, இதற்கு பிறகு இவருடைய மிக பயங்கரமான பிழைகளை இன்ஷால்லாஹ் பின்னால் நான் காட்டுகின்றேன். எனவே இதற்கு முன்னால் இந்த பைரத்தை பற்றி ஒரு விளக்கம் எங்களுக்கு தேவை இருக்கின்றது. சுருக்கமாக நாம் இதை பார்த்துவிட்டு கோவை ஐயூப் அவர்கள் இந்த பதிவு நாடாவில் அவருடைய சொற்பொழிவில் அவர் செய்திருக்கின்ற பிழைகளை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன். யாரையும் இந்த சத்தியத்துக்குள் நிறுத்தம் செய்வதால் உழைக்க முடியாது. உண்மை நாங்கள் சொல்லுவோம், மார்க்கத்தில் நிறுத்தங்கள் மிரல் கல்வி வழிவேடு எது சத்தியம் என்பது தெளிவாகிவிட்டது. எனவே யார் இந்த சத்தியத்தை பிடிக்கின்றாலும் அவர் அறுபடாத கைத்தை பிடித்துக் கொள்வார் என்று அல்லாஹ் கூறுகிறார். சிலையை நாங்கள் இந்த முக்கியத்தை முன்வைக்கின்றோம். இங்கு வந்திருப்பவர்கள் இதே போன்று இந்த பதிவு நாடாக பிறகு வெளியூர்களில் கேட்கக்கூடியவர்கள், இதே போன்று இன்று இந்த வானொலி மூலம் அதே மூலம் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், இது நன்றாக கவனியுங்கள். நாம் யாரையும் தாக்கி குறை சொல்லவில்லை. யார் சிலை செய்தாலும் அடிப்படைதான். மார்க்க விஷயத்தில் யாராவது கை வைத்தால் அதை நாம் தெளிவுபடுத்த வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுக்கான தெளிவாக சொல்லிவிட்டால் இந்த விஷயம் மார்க்கம் பூரணமாக்கப்பட்டிருக்கிறது. யார் இந்த மார்க்கத்தை கை வைக்கின்றார்களோ அதை தெளிவுபடுத்த எங்களுடைய கடமை. எனவே இந்த பைஅத் இருக்கின்றது. இதில் ஒரு வகையான பைஅத் இருக்கின்றது, ஒருவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்பதற்கு செய்கின்ற பைஅத். இது ஒரு வகை. இதற்கு சில ஆதாரங்களை நான் தருகிறேன். இன்னொரு வகை பைஅத் இருக்கிறது, அது இஸ்லாத்தில் நுழைந்ததற்கு செய்யக்கூடிய பைஅத் அல்ல. இஸ்லாமிய மார்க்கத்தில் நுழைந்த ஒருவர் செய்கின்ற பைஅத். அதில் நான் ஒரு பட்டை உங்களுக்கு தருகின்றேன், தெரிந்து கொள்வது. அல் பைஅத் அலா அல்லா நுநாஜி அல் அம் அஹ்லா. பைஅத் செய்த ஒரு முஸ்லிம் தன்னுடைய அணியுடைய விஷயத்தில் அவருடைய இந்த அதிகாரத்தில் நான் சர்ச்சை செய்ய மாட்டேன் என்று இன்னொரு பைஅத் செய்வேன். இது ஒன்று. இன்னொரு அல் பைஅத் அல் கவுலு பில் ஹக், எந்த இடத்திலும் நான் சத்தியத்தை சொல்வேன் என்று ஒரு கையத்தில் இரண்டு. மூன்றாவது அல் பைனத்து அல்லது கவுன்சில் அப்படி எந்த இடத்திலும் நான் நீளமாக நடப்பேன் என்று ஒரு கையத்தில். நாலாவது அல் பைனத்து அல்லது அசரா வைரத்தை சேர்ந்த ஒரு முஸ்லீம் அவருடைய அணியில் அவரை விட இன்னொருவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது இவர் பொறுமையாக இருப்பது என்று பையத்து செய்வது. ஐந்தாவது அல் பையத்து அலன் குறிந்து முஸ்லீம் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் நான் பைய அதாவது உபயோகம் செய்வேன் என்று பையத்து செய்வது. ஆறாவது அல் பையத்து அலா அல்லா நசு போர்க்களத்தில் நான் ஒரு காலமும் இறந்து வர மாட்டேன் என்று பையத்து செய்வது. ஏழாவது பையத் அல் பைஅத்து அலல் மௌத் போர்க்களத்தில் நான் மரணிக்கு வரை போராடுவேன் என்று தன்னுடைய அங்கீகரத்தில் பையத்தேன். எட்டாவது அல் பைஅத்து அலல் ஜிஹாத் அல்லாஹ்வுடைய பாதையில் நான் போராடுவேன் என்று பையத்தேன். ஒன்பதாவது அல் பைஅத்து அலல் ஹிஜ்ரத் நான் ஹிஜ்ரத்தை நாடு புரண்டு செல்வேன் என்று பையத்து செய்வேன். பத்தாவது பையத்தில் கொண்டது நான் யாரிடத்திலும் கை நீட்டி ஒன்றை கேட்க மாட்டேன் என்று பையத்துகிறேன். இந்த இப்படி இன்னும் பல பையத்தில் இருக்கின்றன. இந்த பையத்துகளை ஒருவர் செய்வதனால் முஸ்லீம் ஆகவில்லை. இது முஸ்லீம் ஆன ஒருவர் செய்கின்ற பையன். இதை செய்யாவிட்டால் அவர் இஸ்லாத்திலிருந்து வெளியேறவும் மாட்டார். இதை செய்வதனால் முஸ்லீமாவது இளைஞர் ஏற்கனவே முஸ்லீமானவர்கள் செய்கின்ற பையன். இந்த பையத்துகளை இமாம் நசாரி அவர்களுடைய ஹதீஸ் கிரந்தத்தில் தனிய ஒரு தலைவர் நிமித்து இவர்களை கொண்டிருக்கின்றார்கள். தேவையானவர்கள் உலமாக்கள் இவர்களுக்கு நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இப்போது நான் சொல்ல வருகின்ற பையத் ஒருவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்பதற்கு செய்கின்ற பையன். இந்த தைரியத்தில் தான் கோவை ஐயோ இங்கு இரண்டு பேரும் கை வைத்திருக்கிறார்கள். இஸ்லாத்தில் ஏற்பதற்கு செய்யும் பெயர் மதீனாவில் அவுஸ் ஹஸ்ரஜ் இரண்டு கோத்திரத்தார்கள் இருந்தார்கள். இவர்கள் முஸ்லீம்கள் அல்ல, இணை வைப்பவர்கள். ஆரம்பத்தில் இவர்கள் மக்காவில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சத்திய மார்க்கத்தை சொல்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு ஆறு பேர் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வந்தார்கள். வந்து அப்பபா என்ற ஒரு இடத்தில் நதி நிசையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய தூதரிடத்தில் பயன்படுத்தி இஸ்லாத்தை கழுவினார்கள். ஆறு பேர் அழைக்கப்படவே பனிரெண்டு பேர்கள் வந்து பயிலத்து செய்து இஸ்லாத்தை ஏற்றார்கள். அழைக்கப்படவே 73 பேர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயிலத்து செய்து இஸ்லாத்தை ஏற்றார்கள். அதில் இரண்டு பேர்கள் பெண்களும் இருந்தார். இந்த விடயத்தை நீங்கள் புகாரி என்ற கிரந்தத்தில் இதை நான் ஏன் சொல்லுகின்றேன் என்றால் உலமாக்களும் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். கோதை ஐயூர் சென்ற முறை இலங்கைக்கு வந்த நேரத்தில் அவரோடு இது சம்பந்தமாக கலந்து ஒரு கலந்துரையாடல் நாம் ஏற்பாடு செய்வோம் என்ற அடிப்படையில் அவருக்கு நாம் ஒரு கடிய மொழியை அழகாக கொடுத்தோம் கையில். ஆனால் அவர் அந்த கடிதம் திருப்பி எந்த பதிலும் தரவில்லை. இந்தியாவுக்கு போய்விட்டு திருப்பியும் அவர் வந்து இடங்களில் இப்படி பேசியிருக்கின்றார், எங்களை சந்திப்பதற்கு அவர் வரவில்லை. சரி, அவருக்கு விருப்பம். எனவே உலமாக்களும் இந்த நாம் சொல்லுகின்ற விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் மனோயுத்துவை பின்பற்றி எதையும் சொல்வதில்லை. குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஆதாரத்தை நாங்கள் முன்வைக்கின்றோம். எனவே நான் சொன்ன இந்த விடயங்கள் சஹீஹ் புகாரி 7 பாகத்தில் 277 பக்கத்தில் மனாஃபிதுல் அன்சார் அன்சார்களுடைய சிறப்புகள் என்ற தலைப்பில் நீங்கள் பார்க்கலாம். எடுத்து பாருங்கள். இப்படி முதலிலே 6 பேர், அதற்கு பிறகு 12 பேர், அதற்கு பிறகு 73 பேர்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்பதற்கு பயிற்சிக்கிறார். இதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம். இந்த பயிற்சி செய்து ஒருவர் இஸ்லாத்தை தழுவ வேண்டும். சரி, இதற்கு ஆதாரங்கள் பாருங்கள். யாருக்கும் தெரியாமல் இரவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு சென்று நடு முஸ்லிம் பையை தெரிவித்தார். அவர் தெரிவித்தால் மக்கா வாசி அவர்களை கொலை செய்து விடுவார்கள். இந்த காதுகுடி மாலிக் சொல்லுகின்றார்கள், நான் இந்த அகபா உடைய அந்த இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தோம். ஹைஸு தவாஸ்னா அலல் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்பதற்கு நாம் அவர்களிடத்தில் பைஅத்து செய்தோம். ஸஹீஹுல் புகாரியில் 3889வது ஹதீஸ். பைஅத், மீசாக், அஹத் எல்லாம் ஒரே கருத்தில் கொடுக்கக்கூடிய சத்திய பிரமாணம், ஒப்பந்தம் என்று நாம் தமிழில் சொல்லுவோம். இவர்கள் சொல்லுகின்றார்கள், இஸ்லாத்தில் ஏற்பதற்கு நாங்கள் பைஅத்து செய்வோம். இது ஒரு ஆளா. இதே போன்ற உபாதா இவர்கள் சாமி ரவியல்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் ஒரு முறை மதினாவுக்கு இருந்து மக்காவுக்கு வந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தோம், பைஅத்து செய்வது பேரு இஸ்லாத்தின் தலைவர். அப்போ அவர்கள் சொன்னார்கள், தாலோ பாலியோ வந்து என்னிடத்தில் பைஅத்து செய்யுங்கள். எப்படி? அதா அல்லா துஷ்ருக்குதில்லான்னு சொல்ல, அல்லாவுக்கு எந்த ஒன்றையும் இணை வைப்பதில்லை, வலா தத்ருக்கு தேடுவதில்லை, வலா தகுனு மானக்கரான விஷயத்தில் ஈடுபடுவதில்லை, வலா தத்துனு அவுலாதத்தில் உங்களுடைய பிள்ளைகளை பஞ்சத்துக்கு பயந்து கொலை செய்வதில்லை, வலா தாக்குவது தானின் பயண அருகிக்கும் வாய்ப்பிருக்கும், உங்களுடைய கைகால்களுக்கு இடையில் மோசமான விஷயத்தில் ஈடுபட்டு விட்டு நீங்கள் மற்றவர்களை படுகொலை சொல்வதில்லை, நல்ல விடயங்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் இல்லாத விஷயத்தில் என்பதை மாற்றம் சொல்வதாக இருந்தால் எனக்கு நீங்கள் மாறு செய்யக்கூடாது என்று பைஅத் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். உடனே பைஅத் செய்தார்கள். ஏன்? இஸ்லாத்தில் ஏற்பது ஆரம்பத்தில் முஸ்லீம்கள் இல்லை. அடுத்த பிறகு சொன்னார்கள், சமன் வசா மீன்கும், யார் இந்த பைஅத்தை சரியாக நிறைவேற்றுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ்விடத்திலே கூலி கிடைக்கும். வமன் அசாபமின் செய்யும், யார் ஏதோ சொன்ன விஷயத்தில் ஒரு பாவத்தை செய்து உலகத்தில் அவர் கண்டுபிடித்து தண்டனை கொடுக்கப்பட்டால் இது அவருக்கு அவர் செய்த குற்றத்திற்கு பரிகாரமாகும். வமன் அசாபமின் தாரிக்க செய்யும் பசக்கரகுல்வா, இதுல யாராவது ஒரு பாவத்தில் ஈடுபட்டு யாரும் இதை கண்டுபிடிக்காமல் அல்லாஹ் அவரை மறைத்து விட்டால் அல்லாஹ்விடத்தில் விடப்படும். அல்லாஹ் விரும்பினால் கண்டிப்பான், விரும்பினால் அல்லாஹ் அவரை மன்னிப்பான் என்று சொன்னார்கள். இந்த சஹாபி கூறுகின்றார்கள், இந்த அடிப்படையில் நாங்கள் பைஅத்து செய்து இஸ்லாத்தை தழுவோம் என்று கூறுகின்றார்கள். இது இஸ்லாத்தை ஏற்கின்ற பையத், இதைத்தான் நாங்கள் என்று கூறுகிறோம். இதே போன்று இந்த தமிழ் புகாரில் 3892 ஹதீஸ். இதே போன்று இபுன் அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இது மக்காவில் நடந்த சம்பவம். அன்ன வமாதன் கதிம மக்கத்தை, யமன் நாட்டிலிருந்து லமாத் அல்லது ரிமாத் என்று ஒருவர் மக்காவுக்கு வந்தார். இவர் முஸ்லீம் அல்ல, ஒரு முஸ்லீம் ஆரம்பத்தில் கோத்திரத்தை சேர்ந்தவர். இவர் இவர் கைத்தியம் பிடித்தவர்களுக்கு வைத்தியம் செய்யக்கூடியவராக இருந்தார். பச்சம் என்று மக்கள் அந்த முகம்மதன் மதியூன் யமன் நாட்டில் இருக்கும் போது இவருக்கு தகவல் கிடைத்தது, மக்காவில் இருக்கக்கூடிய சில மறைவர்கள் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது என்று கூறுகிறார்கள் என்ற தகவல் கிடைத்தது. சொன்னார், ஒருவேளை நான் இந்த மனிதனை சந்தித்து அவருக்கு வைத்தியம் செய்து சுகமாகினால் அல்லாஹ் எனக்கு நன்மை தருவான் என்று சொல்லிக் கொண்டார். அல்லாஹ் நம்பி இருக்கின்றார். ஆனால் இவருக்கும் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. உடனே யமன் நாட்டிலிருந்து மக்காவுக்கு புறப்பட்டு வந்தார். ஃபகால் யா முஹம்மத் இன்னி அர்து மின் ஹாதர், சொன்னார், முஹம்மது நான் வைத்தியம் பிடித்தவர்களுக்கு வைத்தியம் செய்பவன். வ இன் அல்லாஹ் யஸ்தி அலா யதி மன் ஸா, அல்லாஹ் என்னுடைய கரத்தினால் நாடியவர்களுக்கு குணம் இருக்கலாம். உங்களுக்கும் வைத்தியம் செய்யவா மந்திரிக்கவா என்று கேட்டார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு விளங்கி விட்டது. فقال صلى الله عليه وسلم ان الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وان محمدا عبده ورسوله اما بعد
يلا قولهم الله اكبر
நாங்கள் அவனை புகழ்கின்றோம்,
அவனிடத்திலே உதவி கேடுகிறோம்.
யாரே அல்லாஹ் நேர்வழியில் செலுத்துகின்றான் அவன் யாராலும் வழிகெடுக்க முடியாது. யாரை அல்லாஹ் வழிகெடுத்து பிழையான வழியை விட்டுவிட்டானோ அவனை யாராலும் நேர்வழி காட்டவும் முடியாது. அல்லாஹை தேடுபவர் யாரும் இல்லை, மனத்தட்டுக்குரிய அவன் தனித்தவர், அவனுக்கு இணையில்லை.
நிச்சயமா முகமது என்ற நான் அல்லாஹ்வுடைய தூதரும் அவருடைய அடிமையும் என்று நான் சாட்சி பார்கள்.
திருப்பி எனக்கு சொல்லுங்கள் என்றார். உடனே இந்த ஒளியை மூன்று முறை திருப்பி திருப்பி சொன்னார். சாஸ்திரக்காரனுடைய சபை, பாடகர் கவிஞருடைய சபைகளில நான் சந்தித்திருக்கின்றேன், அவருடைய பேச்சுகளை நான் கேட்டிருக்கின்றேன். ஆனால் இது போன்ற ஒரு சொற்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே கேட்கவே கிடையாது. உங்களுடைய இந்த பேச்சு கடல் அலைகளை எல்லாம் பிடித்துக் கொண்டு செல்வதை நான் காண்கிறேன். எனவே நீங்கள் சொல்வது உண்மை. பார்த்து எதக் உபாயுகல் இஸ்லாம் என்றார். சொன்னால் ஹாத்தி எதக் உங்களுடைய கையை தாருங்கள், வீட்டுங்கள். உபாயுக அலல் இஸ்லாம் இஸ்லாத்தில் ஏற்பதற்கு நான் கையெழுத்து செய்கிறேன் என்று சொன்னார். அல்லாவுடைய பேர் அவர்களுக்கு கையெழுத்து எடுத்தார். இஸ்லாத்தில் ஏற்பதற்கு கையெழுத்து எடுத்திருக்கிறார். இது சங்கர் முஸ்லிமில் 2005 ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். இங்கு பாருங்கள், இஸ்லாம் சொல்லை உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வருகின்றேன். இது நன்றாக மனதிலே பயிர் வைத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாத்திற்காக வேண்டி நான் கையெழுத்து செய்கின்றேன், இஸ்லாத்தை ஏற்பதற்கு நான் கையெழுத்து செய்கின்றேன் என்று சொன்னார்கள். இது ஒரு இஸ்லாத்தை ஏற்பதற்கு ஒரு பயிர். இதே போன்று இன்னொரு ஆதாரம் இருக்கின்றது. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஒரு நாட்டுப்புறத்தில் உள்ள ஒரு அரபி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்பதற்கு பயிற்சி செய்தார். இந்த வாசகத்தில் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை தருவதற்கு அவர்கள் பயிற்சி செய்தார்கள். சஹீஹ் புகாரியில் 7209 ஹதீஸ். இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கின்றது. இதே போன்று இன்னொரு ஹதீஸ், ஒரு சஹாபி மஜாஸ் என்று ஒரு சஹாபி அல்லது முஜாஸ் கூறுகின்றார், அசைத்து அந்நபிய செல்லல்லாம் வரைவர்கள் அப்படி ஆகி என்னுடைய சகோதரனை அழைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய சூழலுக்கு வந்தேன். என்னுடைய சகோதரரை நான் உங்களிடத்தில் கூட்டி வந்திருக்கிறேன், ஏனென்றால் ஹிஜரத்து செய்வதற்கு கையெழுத்து செய்ய போகிறார் என்று சொன்னார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்கா வெற்றி செல்லப்பட்டிருக்கு, எனவே இப்போது ஹிஜரத்து மக்காவில் இருந்து ஹிஜரத்து இல்லை என்று சொல்லிவிட்டார். வேறு பயிலிருந்து ஹிஜரத்து செய்யலாம், மக்கா கைப்பற்றப்பட்டுவிட்டது என்று இஸ்லாமிய நாடு இங்கிருந்து பயிற்சியது என்றார். உடனே இந்த சமாதி கேட்டார்கள், அப்படி என்றால் நீங்கள் வேறு எந்த விடயத்திற்கு இப்போது கையெழுத்து எடுப்பீர்கள், என்று கேட்டார்கள். அதன் இஸ்லாம், இஸ்லாத்தை ஏற்பதற்கு நான் வழி கொடுக்கிறேன். இந்த வாசகத்தை நன்றாக கவனியுங்கள். நீங்கள் எதற்காக இப்போது பைபிள் எடுக்கிறீர்கள் என்று கேட்கும் போது சொன்னார்கள், அவரிடத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்பதாக இருந்தால் பைபிள் எடுக்கிறேன் என்றார். இதுவும் சஹீஹ் புகாரியில் 4305 எண் ஹதீஸ். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைஅத்தை எடுத்திருக்கிறார்கள். இது இஸ்லாத்தை தருவதற்கு எடுக்கக்கூடிய பைஅத். இப்போது பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகிறார்கள், ஜகாத், ஹஜ் செய்கிறார்கள், நாங்களும் செய்கிறோம். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறார்கள்? அவருடைய மனைவிமார்களுக்கு ஃபர்தா போட்டார்கள், ஃபர்தா போடும்படி சொன்னார்கள், தாடி வைத்தார்கள், தலையிலே தொட்டி போட்டார்கள், நாங்களும் போடுகின்றோம், ஃபர்தா அணிகின்றோம், தாடி வளர்க்கிறோம். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறார்கள்? தஸ்பீஹ் தொழுகை சொல்கிறார்கள், ஜும்மாவிலே கையிலே அசா எடுத்தார்கள், வெள்ளிக்கிழமை மின்பரில் நின்று கொண்டு சூரத்தில் பால் ஓடினார்கள், நாங்களும் ஓடுகின்றோம். ஏன் நபி வழி இரண்டு ஹுத்பாக்களுக்கு இடையில் அமர்ந்தார்கள், இதே போன்று தாடி வளர்த்தால் அதற்கு சாயம் தீட்டினார்கள், நீ செய்ய கத்தரித்தார், நாங்களும் கத்தரிக்கிறோம். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி செய்திருக்கிறார். இதே போன்றுதான் நான் மேலே காட்டியிருந்த பைஅத் இருக்கின்றது. இது அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்திருக்கிறார்கள். எனவே மேலே சொன்ன தொழுகை, ஜகாத், ஹஜ் போன்ற விஷயங்களை எப்படி அல்லாஹ்வுடைய தூதரை செய்தார்கள் நாங்களும் செய்கின்றோமோ, இதே போன்று இந்த பைஅத்தை நாங்கள் செய்கின்றோம், எடுக்கின்றோம். இந்த வணக்க வழிபாடுகளில் எதிராவது இது அல்லாஹ்வுடைய தூதருக்குரிய இப்போது அந்த வணக்கம் எங்களுக்கு இல்லை என்று நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். அந்த வணக்க வழிபாடு அனைத்தையும் நாங்கள் செய்கின்றோம். இதே போன்று நாங்கள் இந்த பைஅத்தையும் செய்கின்றோம், எடுக்கின்றோம். இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும் இல்லை என்று சொல்வதற்கு ஒரு சரி, இப்படி இந்த பைஅத்தை நாங்களும் எடுப்பதற்கு இதை தவிர வேறு ஆதாரங்களும் இருக்கின்றன குர்ஆனில் என்று ஒருவர் கேட்கலாம். ஆம், இருக்கின்றது. 33வது அத்தியாயம் 21வது வசனத்தை எடுத்து பாருங்கள். அல்லாஹ்வுக்காக கூறுகின்றான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர். இது நன்றாக கவனியுங்கள். 33:21 அல்லாஹ்வின் மறுமை நாளையும் எவர்கள் பயப்படுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிலே அழகிய முன்மாதிரி இருக்கிறார்கள். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் பயப்படக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரில் அழகிய முன்மாதிரி இருக்கிறேன் அல்லாஹ் சொல்லுவாங்க. தொழிலாளர்கள் சொல்லுகின்றோம், நோம்பு குறித்தாலும் நோம்பு குறிக்கின்றோம். இதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவரின் இஸ்லாத்துக்கு வரும்போது கையெழுத்து எடுத்தாலும் எடுக்கின்றோம். இதுல என்ன வித்தியாசம் இருக்கிறது? ஏன் இந்த பையத்தை எடுக்கக்கூடாது? என்ன தடை இருக்கிறது என்று கேட்கின்றேன். ஹதீஸின் தெளிவாக இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய திருவசனமும் மிக தெளிவாக எங்களுக்கு காட்டிக்கொண்டிருக்கிறது. சரி, இப்போது அதிகமானவர்களுக்கு ஒரு சந்தேகம், எப்படி அது நபியிடத்தில் வந்தார்களே, வந்து பையத்தை செய்தார்கள், அவர்கள் அல்லாஹ்வுக்கு விடை வைத்துக் கொண்டிருந்தார்கள், அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கவில்லை. எனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய நாங்கள் நபியுடைய உம்மத் கலிமா சொல்லியிருக்கின்றோம், தொழுகின்றோம், எல்லாம் சேர்ந்து கொண்டிருக்கின்றோம், நாங்கள் ஏன் ஜமாஅத்துல் முஸ்லிமீனை வந்து பையத்தை எடுக்க வேண்டும் என்ற ஒரு சந்தேகம் வருகிறது. இந்த இடத்தில் உண்மையை நான் சொல்லியே ஆக வேண்டும். யார் கோபித்தாலும் அல்லாஹ் கோபிக்காமல் இருந்தால் சரி, உண்மையை சொல்லியே ஆக வேண்டியிருக்கிறது. இது நீங்கள் மட்டுமல்ல, இந்த உரையை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் யாரும் மனவருத்தப்பட வேண்டாம். நான் சொல்வது உண்மையா பொய்யா என்று நீங்கள் பாருங்கள். உண்மையாக இருந்தால் நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது பிழை என்றால் நீங்கள் உலகத்தில் எந்த ஒரு அரபு நாட்டுக்கு நீங்கள் சென்று எப்படிப்பட்ட அறிஞர்களை நீங்கள் அழைத்து வந்து இது பிழை என்று நீங்கள் நிரூபித்தால் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் இதுக்கு உறவேற்கிறோம். எங்களுக்கு தேவை சத்தியத்தில் இருந்து சத்தியத்தில் மரணித்து அந்த சோர்க்கத்தை நாங்கள் எப்படியாவது நுழைந்து விட வேண்டும், அவ்வளவுதான். ஒரு சிறிய இடம் கிடைத்தாலும் போதும். ஏன் நாங்கள் இதை எந்த அளவு கவனம் செலுத்துகின்றோம், பயப்படுகின்றோம் என்றால், மிகத் தெளிவான ஹதீஸ்கள், இந்த பையத்து கழுத்தில் இல்லாமல் ஒருவர் மரணித்தால் அவர் ஜாகிரியத்தில் மரணிப்பார் என்று சரியில் முக்கியத்தில் வந்திருக்கிறது. ஜாகிரியத்தில் மரணிப்பவர் சுவர்க்கம் செல்வாரா? சிந்தித்து பாருங்கள். இல்லை. இந்த இப்படிப்பட்ட இந்த ஹதீஸ்களை வைத்துதான் இந்த விஷயத்திலே மிக முக்கியமாக கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த உரையை கேட்கக்கூடியவர்கள் நீங்கள் மட்டுமல்ல, நானும் தான், இதில் இருக்கக்கூடிய அனைவர்களும் நாங்கள் இதற்கு முன்னால் வைத்ததற்கு முன்னால் ஒரு பிழையான வழியில் தான் இருந்திருக்கின்றோம். இதை சொல்வதற்கு வைக்கப்பட வேண்டிய கேள்வி. அருமை சகாபாக்களை சொல்லுகின்றார்கள், நாங்கள் ஆரம்பத்தில் ஜாகிரியத்திலும் தீமைகளிலும் மூழ்கி கிடந்தோம். அல்லாஹ் இந்த நலவை இஸ்லாத்தை கொண்டு வந்தான். எப்படி ஏற்றார்கள்? இப்போது நான் சொன்ன ஜாகிரியத்தில் இருந்த அந்த சகாபாக்கள் நான் இப்போது சொன்ன இந்த ஹதீஸ்களை மூலம்தான் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் பைரத்தை செய்து இஸ்லாத்தை தழுவினார். எனவே நாங்களும் இப்படித்தான் ஜாகிரியத்தில் தான் இருந்தோம். இன்று இருந்துதான் இந்த சக்தி இஸ்லாத்தை நாங்கள் பைரத்தின் மூலம் ஏற்றிருக்கிறோம். கேள்வி, இன்று காணப்படக்கூடிய பிரிவுகள் இருக்கக்கூடிய நாங்கள் ஏன் இந்த பையத்தை செய்ய வேண்டும்? இது இரண்டாவது அரசியல் பையத்தை தான் நிறைவே தவிர இந்த பையத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் நாங்கள் ஏற்கனவே இஸ்லாத்தில் தான் இருக்கிறோம் என்று நினைக்கின்றார்கள். அப்படி நன்றாக கவனியுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை கொண்டு வந்தார். கொண்டு வந்த உடனே ஒருவருக்கு சத்தியம் என்று பட்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சென்று கையை குத்தி பயிற்சி செய்தார். நான் கொண்டு வந்த இந்த ஹதீஸின் படி, இடை வைக்க மாட்டேன், களவெடுக்க மாட்டேன், விபச்சாரம் செய்ய மாட்டேன், கொலை செய்ய மாட்டேன், பிள்ளைகளை கொல்ல மாட்டேன், ஜகாத்தை கொடுப்பேன், தொழுகையை நிலைநாட்டுவேன், நல்ல விஷயங்களில் உங்களுக்கு நான் கட்டுப்பட்டு நடத்துவேன் என்று பயப்பெடுத்தார். எடுத்தவனே சொன்னாலும் இந்த துவாவை ஓடி இளைஞரை போட்டு குளிக்கும்படி சொன்னார்கள். எனவே அவர்கள் முஸ்லீம் ஆகிவிடுவார்கள். அந்த வராத ஒரு இருக்கின்றார்கள், அவர்கள் ஜாகிரியத்தில் இருந்து கொண்டிருந்தார்கள், இஸ்லாத்துக்கு வரவில்லை. இப்படி அந்த பைரத்தை செய்தவர்கள் யாராவது இந்த பைரத்தை நிறுத்திவிட்டு வருகிறே போனால் அவரை அல்லாஹ்வுடைய தூதர் முறுத்த கேட்டு சொன்னார்கள். இந்த இடத்தில் கோவை ஐயோ ஒரு இடத்தில் சொல்லுகின்றார், அல்லாஹ்வுடைய தூதருடைய ஜமாஅத்தில் சேர்ந்து பையத்தை முறித்தவர்கள் அவர்கள் எதுவுமே செய்யவில்லை. ஆனால் நசாயை எடுத்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் பையத்தை செய்த எட்டு பேர் பையத்தை முறித்துக் கொண்டு மக்காவுக்கு ஓடிவிட்டார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மக்காவுடைய அதிகாரங்களில் அமைதியாக இருந்தார். மக்காவை பிரித்த உடனே சொன்னார்கள், இந்த எட்டு பேரையும் கண்ட இடத்திலே கொண்டு விடுங்கள். இவர்கள் காபாவின் பிறவையை பிடித்துக் கொண்டு தொங்கினாலும் விடாதீர்கள் என்று சொன்னார்கள். இது எதை காட்டுகிறது? அந்த ஜமாஅத்திலிருந்து ஒருவர் வெளியிலே போனால் அவர் மதம் மாறிவிட்டார், முஸ்லிம் இல்லை. யார் உள்ளே வந்து இந்த பையத்தை செய்கின்றாரோ அவர் முஸ்லிம் ஆகிவிடுவார். யார் இந்த பையத்தை செய்யாமல் வெளியில் இருக்கின்றார் அவர் ஜாகிரத்தில் இருப்பார். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இந்த ஜமாஅத்தின் முஸ்லீம் என்ற ஒரு இஸ்லாமிய அமைப்பு உருவாக்கி வைத்து அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். பிறகு தோன்றினார்கள் கொலகாசு. இந்த அமைப்பு அப்படியே இருந்து கொண்டிருந்தது. பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஏற்கனவே ஒரு காலம் வரும், இந்த உம்மத்து பல பிரிவுகளாக பிரிவு என்றார்கள். எப்படி பிரிந்தது என்று பார்க்கிறோம். பல பிரிவுகள், முஹத்தஜிலாக்கள், ஹவாரிஜிகள், கதிரியாக்கள், ஜபரியாக்கள் என்று பல பிரிவுகள். இவர்கள் எப்படி தோன்றினார்கள்? அந்த ஜமாஅத்தில் முஸ்லிமிலிருந்து வெளியேறி இவர்கள் வேறு கொள்கைகளை ஏற்படுத்திக் கொண்டு பேர்களை வைத்துக் கொண்டார்கள். அதற்கு பிறகு சில பிரிவுகள் தோன்றின. அதற்கு பிறகு அதிலிருந்து சில குட்டி பிரிவுகள் தோன்றின. அந்த பிரிவுகளில் தான் நாங்கள் இருந்தோம். இப்போது இருக்கக்கூடியவர்கள் யார்? சவுதியில் உள்ளவர்கள், தரைக்காவில் உள்ளவர்கள், காதியானிலே உள்ளவர்கள், அகலு குரானிலே உள்ளவர்கள், எஸ்தானில் முஸ்லிமீனிலே உள்ளவர்கள், சின்னத்துவ ஜமாஅத்திலே உள்ளவர்கள், சாதி மதத்திலே உள்ளவர்கள் தான் இப்போது வந்து இதை பையத்து செய்திருக்கிறார்கள். ஏன் பையத்து செய்தார்கள்? இந்த பிரிவுகள் உள்ளவர்கள் வந்து இதே பைபத்தை நாங்கள் செய்ய வேண்டும். நானும் தான் ஏன் செய்வோம் என்றால் எங்களுடைய மூதாதையர்கள் அந்த அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி முஆவியா ஹசன் யஸீத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் மர்வான் ரலியல்லாஹு அன்ஹும் அந்த குலபாக்கள் இருந்த அந்த சத்திய கூட்டத்தில் இருந்து எங்களுடைய மூதாதையர்கள் வெளியேறியிருக்கிறார்கள். அந்த ஜமாஅத்தில் முஸ்லிமீன் பைஅத்து செய்து நுழைந்து பிறகு அந்த பைஅத்துகளை முறித்துக் கொண்டு வெளியேறினார்கள். அவர்களுடைய சிக்கலங்கள் தான் நாங்கள் ஒருவர் வெளிவேறினார். அவர் இஸ்லாத்தில் இல்லை என்பதற்கு ஆதாரம் எப்படி என்பதை மூதாதையர்களை இப்படி வழிவர் என்று சொல்வது என்று கேட்டால் பெருமதி அகமது சஹிஹான ஹதீஸ். எந்த ஒரு இமாம் இந்த ஹதீஸில் கை வைக்கிறது? புதிதாக வந்திருக்கின்றார்கள் இவர்களை விடுங்கள். புதிதாக வந்திருக்கின்றால் இல்லை என்று கூறுகின்றார்கள். ஒரு உதாரணம், கருதா என்பது உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மறைக்க வேண்டும். ஆனால் பூஜை என்ன சொல்லுகின்றார்? பிதாத் என்று கூறுகின்றார். எனவே இவருடைய பேச்சுகளுக்கு எந்த மதிப்பும் இஸ்லாத்திருக்கிறார். வெளியேறுகின்றாரோ தன்னுடைய கருத்திலிருந்து இஸ்லாத்தை கலைந்து வீசிவிட்டார். எங்களுடைய மூதாதையர்கள் சிறிதும் இருந்தவர்கள் என்னுடைய மூதாதையர்களும் தான் உங்களுடைய மூதாதையர்களும் தான். அந்த அசல் ஜமாஅத்திலிருந்து வெளியேறியிருக்கிறார். சொன்னார்கள் 73 அல்ல 72 நரகம். அந்த ஒரு கூட்டம் அதான் அந்த கட்டியம். அது புரிந்தது, அது தலைமைத்துவத்தை கொண்டது. அல்லாவும் அல்லாவுடைய சூழலும் அவருடைய சகாபாக்கள் இருந்தது போன்று இருக்கக்கூடியவர், அது ஜமாத்தா இருக்கக்கூடியவர். இந்த பிரிவுகளை அல்லாவுடைய சூழல் ஏன் நடனம் என்றார்கள்? அவர்கள் இந்த நாட்டின் வளையத்தை கழுத்திலிருந்து கலைந்தெழுந்து விட்டார்கள். ஜமாத்தில் இல்லாமல் பிரிவில் இருக்கின்றார்கள். அவருடைய பிள்ளையை ஊட்டி தோன்றியவர்கள் தான் நாங்கள். தோல்வி பார்க்கும் போது நான் ஒரு பிரிவில் இருக்கின்றேன், நான் தௌஹீத் என்ற பிரிவில் இருக்கின்றேன். இன்னொருவரை பார்த்தால் சீதானியாவில் இருக்கலாம். நாங்கள் இஸ்லாத்தில் அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டு நாங்கள் இருக்கின்றோம். பிரிவினை என்பது அல் ஜமாஅத்திலிருந்து வெளியேறுவது இஸ்லாத்தின் வளையத்தை கலைந்து எறிந்ததாக கருதப்படும். எனவேதான் இன்று காணப்படக்கூடிய இந்த பிரிவுகள் இருந்த நாங்கள் இந்த சத்தியம் தெளிவாக ஆனதும் அதிலிருந்து வெளியேறி வந்து ஜமாஅத்தில் முஸ்லிமில பைஅத்து செய்து சேர்ந்து இது இஸ்லாத்திற்கு செய்கின்ற பைஅத். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புகாரி முஸ்லிம் அபு தாவூத் இப்னு மாஜா ஒரு காலம் வரும் இந்த உம்மத்து பிரிவும் ஒவ்வொரு பிரிவும் மார்க்கத்திற்கு மக்களை அழைத்து சொல்வார்கள், நோன்பு குளிப்பார்கள், ஹஜ் செய்வார்கள், எல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவருடைய கொள்கையை நீங்கள் ஏற்றால் நரகத்திலே தூக்கி தள்ளி விடுவார்கள். அந்த காலத்தில் என்ன செய்ய வேண்டும் சொன்னார்கள்? எல்லா பிரிவுகளிலும் இருந்து நீங்கள் முதலிலே ஒதுங்கி ஜமாஅத்தில் முஸ்லிமீன் என்ற ஒரு அமைப்பு இருந்தால் அதிலே நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். அதுவும் இல்லை என்று சொன்னால் மரத்தின் வேரை கடித்துக் கொண்டாவது தனித்து விடுங்கள், பிரிவுகளில் சேராதீர்கள் என்றார். அல்லாஹ்வுடைய
இந்த அடிப்படையில் தான் நாங்கள் திருவள்ளி இருந்தவர்கள் பார்த்தோம். எங்களுடைய மூதாதையர்கள் இந்த ஜமாஅத்தில் இருந்து வெளியே இருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய இஸ்லாம் கழுத்திலிருந்து போய்விட்டது. அவருடைய சித்திரங்கள் நாங்கள் ஒரு நாளும் இஸ்லாத்திற்காக கரிமா சொல்லவும் இல்லை, மையத்து செய்யவும் இல்லை. இந்த சத்தியம் வந்ததும் இதனை நாங்கள் இழந்து மையத்து சேர்ந்து இதுதான் இஸ்லாமிய பைரத் என்பது. இப்போது கோவை ஐயூப் சொல்லுகின்றார், இந்த பைரத்தை எல்லாம் எடுத்து சொல்லுகின்றார். பைரத்து இரண்டு வரை, அரசியல் பைரத்து ஒன்று, மார்க்க விவாதத்தில் சம்பந்தப்பட்ட பைரத். அவர் சொல்லுகின்றார், இந்த பைரத் இருக்கின்றது மார்க்க பைரத், இதை யாருக்கும் எடுக்க முடியாது. நபிமார்களுக்கு மட்டும் சொந்தமாக, அபூபக்கருக்கும் முடியாது, உமர் பின் கத்தாபுக்கும் முடியாது, உஸ்மானுக்கும் முடியாது, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் முடியாது, அவர்களுக்கு பின்னால் வந்தவர்களுக்கும் முடியாது, இன்று இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த பைரத்தை செய்ய முடியாது என்று கூறுகின்றார். என்ன காரணம்? அவர் சொல்லுகின்றார், இது அல்லாஹ்விடத்தில் செய்ய வேண்டிய பைரத், சொல்லுகிற நோம்பு பிடிப்பு என்று அல்லாஹ்விடத்தில் செய்ய வேண்டிய பைரத். ஆனால் அல்லாஹ்விடத்தில் செய்ய முடியாது. எனவே அல்லாஹ் அவருடைய தூதருக்கு மட்டும் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றான், கொடுத்து இந்த பைரத்தை எடுத்துச் சொல்லியிருக்கின்றான். எனவே அந்த அதிகாரம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும் சொந்தமானது, வேறு யாருக்கும் இல்லை என்று 48வது அத்தியாயத்தில் 10வது வசனத்தை அவர் கொண்டு வருகிறார். இந்த பதிவு நாளாவே கோவை ஐயூப் அவர்களுக்கு கட்டாயம் நாங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். கோவை ஐயூப் அவர்களுக்கு நான் சொல்வது, நீங்கள் சொல்லுகின்ற விடயம் உண்மையாக இருந்தால் என்ன, இந்த பைரத்து விவாதத்து சம்பந்தப்பட்ட பைரத், இது அல்லாவிடத்தில் செய்ய வேண்டியது, ஆனால் அவனிடத்தில் செய்ய முடியாத அவன் முன்னால் வருவதில்லை, நாங்கள் எரிந்து விடுவோம். எனவே அல்லாவுடைய தூதருக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து இந்த பைரத்தை எடுக்க சொன்னால் அது 48 கட்டில் இருக்கிறது, எனவே மற்றவர்களுக்கு எடுக்க முடியாது என்று சொல்லுகின்றார்கள். இது உண்மையாக இருந்தால் இந்த இடத்திலே இந்த ஜமாஅத்தில் முஸ்லிமும் கலைக்கப்பட வேண்டும். அவர் சொல்லுகின்ற விஷயம் உண்மையாக இருந்தால் இந்த ஜமாஅத்தில் முஸ்லிம் இயங்க முடியாது. ஏன் எப்படி ஒரு பிழையான கோள்களை நாங்கள் சொல்லுவோம்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும் அல்லாஹ்வுக்கு அதிகாரம் கொடுத்து சில விடயங்கள் இருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும். நான் அதுக்கு சொல்லுகின்றார், நாளைக்கு மேல் சில மனம் இருக்க முடியாது, அது அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முடியும், எங்களுக்கு முடியாது. இதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நான் சத்தத்தை வைத்து பேசினால் அவர்கள் அறிந்துவிடும், அது அவர்களுக்கு மட்டும் உண்மைதான். இப்படி சில விடயங்கள் இருக்க அல்லாஹ்வுடைய தூதர்கள் இரகத்தில் பேசினால் அவர்களுக்கு ஹஜியா கொடுக்க வேண்டும், எங்களுக்கு இல்லை. இது உண்மை. இதே போன்றுதான் இந்த பைரத்திற்கும் அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கின்றான், அவர்களுக்கு மட்டும் சொந்தமான என்று சொல்லுகின்றாரே. இது உண்மையாக இருந்தால் உண்மை இந்த ஜமாஅத்தின் விஷயம் இந்த இடத்திலே கலைக்கப்படலாம். அப்படி இருக்கின்றனா? இல்லை. அதை நான் இப்போ உங்களுக்கு விளக்குவேன். அவருடைய அந்த பதிவு நாடு அந்த சொற்பொழிவு இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டுகிறேன், போடுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அந்த பையத்தை வாங்கினாரே என்றால்,
அல்லாஹ் அவருடைய அருமையான திருமறை குர்ஆனிலே அந்த உரிமையை தன்னுடைய தூதருக்கு மட்டும்தான் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். தூதர் ஒவ்வொரு அல்லாஹ் ஒவ்வொரு மக்களுக்கும் காட்சி அளித்து தன்னுடைய கரத்தை நீட்டு எல்லாத்தையும் பையத்தை வாங்கவே சாத்தியம் இல்லை. அப்ப தூதர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் என்ன ஒரு உரிமையை கொடுக்கிறான், அந்த உரிமை எப்படிப்பட்ட உரிமை என்பதை 48வது அத்தியாயத்தின் 10வது வசனம் தான் நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு வசனம். இந்த வசனத்தில் சொல்கிறான், அவர்கள் உன்னிடத்தில் செய்த அந்த பையர் அல்லாஹ்விடத்திலே செய்த பையர். யார் சொல்றார்? அல்லாஹ்விடத்தில் சொல்றான், சொல்லுவே நோன் போயிட்டேன், ஜகாத்து கொடுப்பேன் என்பதெல்லாம் அல்லாஹ் செய்ய வேண்டிய பையத்து தான். ஆனா அல்லாஹ் அந்த உரிமையை தூதர்களுக்கு வழங்கி இருக்கிறார். அப்போ அல்லாஹ்விடத்தில் இன்னல்ல வீணன், நிச்சயமாக அந்த மக்கள் உங்களிடத்தில் கொடுத்த அந்த பையை அல்லாஹ்விடத்திலே கொடுத்த பையத்திற்கு சமம். இரண்டாவது, நிச்சயமாக உங்களுடைய கையிலே அல்லாஹ்வுடைய கை இருப்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யார் சொல்றா? அல்லாஹ் ரப்பல்லாஹ் சொல்றார், இது அல்லாஹ் கட்டிய கை. உங்களுடைய கை சுமை யாருடைய கை இருக்கிறது? அல்லாஹ்வுடைய கை இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சமன்னக்கச
இதுதான் கோவில் அழிவு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆதாரம். 48வது அத்தியாயம் 10வது வசனம். நீங்கெல்லாம் இந்த தர்ஜுமத்தின் குர்ஆனை எடுத்து பாருங்க. இங்கேயுடைய தர்ஜுமாவும் இருக்கு, எடுத்து பாருங்க என்ன வசனம். இதுல ஏழு விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டியது. முதலாவது, கோவை அய்யூப் அவர்களை பார்த்து நான் கேட்கின்றேன், நீங்கள் முதலாவது 48 வசனத்தை ஓடுகிறீர்களே, இப்படி ஒரு வசனம் குர்ஆனில் இருக்கிறதா? இப்படி ஒரு வசனம் குர்ஆனில் கிடையாது. குர்ஆனில் 7 கிராத் இருக்கின்றது. இவர் ஓதிய இந்த வசனம் இந்த 7 கிராத்துக்கும் அடங்கவில்லை. எப்படி ஓதினார் கேட்டுகிறார். இந்நல்ல நீர இப்படி ஒரு கிராத்து குரானில் அவர் இப்படி ஒரு கிராத்து. இது முதலாவது கிளை. குரான் 7 கிராத்து இருக்கு ஓதலாம். ஒத்துஹா, ஒத்துஹே, மொழிபெயர்த்து பாருங்க. இது நான் நினைக்கிறேன் அவரை நாம தெரிந்து வேணும் என்று திட்டமிட்டு செய்வாரா, அல்லது தெரியாமல் தான் இப்படி சொல்லிவிட்டாரா? அல்லாஹ்வால் எங்களுக்கு உள்ளத்தில் உள்ளதை தோன்ற முடியாது. அவர்கள் இந்த 10 பிழைகளை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றேன். ஏனென்றால் ஒரு சிலர் நான் கேள்விப்பட்டேன், இதை கேட்டுவிட்டு சொன்னார்களாம், ஜமாஅத்தில் முஸ்லிமினுடைய பாடு முடிந்து விட்டது, வைரத்து என்ற இந்த கலைக்கு அப்படியே தகர்த்தெழுந்து விட்டார் போகிறாங்க. இது ஜமாஅத்தில் முஸ்லிமினுக்கு கையெழுத்தடிக்க முடியாது, தெளிவாக நிரூபித்து விட்டார், இது நபிக்கு மட்டும் சொந்தமானது என்று சிலர் சொல்லியிருக்கின்றார்கள். சரி, அவன் ஏற்கனவே சொன்ன உண்மையாக இருந்தால் எங்களுக்கு தேவை சத்தியம், எங்களுக்கு தேவை சோர்த்த ஒரு சிறிய ஒரு இடம் கிடைத்தாலும் எங்களுக்கு அதில் போதும். உண்மையாக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். பாருங்கள், முதலாவது இந்த கராட்டி கொலை. சரி, இரண்டாவது இந்த குர்ஆன் வசனத்தை மொழிபெயர்த்திருக்கின்றால் கற்றை பிழை பிழையாக நான் நினைக்கின்றேன். இவன் ஏற்கனவே ஒரு கொள்கை இவர் வகுத்துக் கொண்டார். எப்படி? இந்த பைலட் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும்தான் செய்ய முடியும் என்று இவராக கற்பனை செய்து கொண்டார். செய்து கொண்டு இந்த இவருடைய கற்பனைக்கு ஏற்ப இந்த குர்ஆனை மொழிபெயர்த்திருக்கிறார். எப்படி? குர்ஆனை வருகின்றது இன்னங்கள் நபியே, எவர்கள் உங்களிடத்தில் வையத்தை செய்கின்றாரோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் வையத்தை செய்கின்றார்கள். உண்மைதான். இதிலே மற்றவர்களுக்கு வையத்தை அளிக்க கூடாது இல்லையே. இப்படி எத்தனையோ வசனங்களை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னல்ல யுபாய ஊனத்தை சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறார், நபியே, எவர்கள் உங்களிடத்தில் வந்து இஸ்லாத்தை ஏற்பதற்கு வையத்தை செய்கின்றார்களோ இவர்கள் அல்லாஹ்வுடன் வையத்தை செய்கிறார்கள். இப்படி நிறைய வசனங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் முத்தகீன்களோடு இருக்கின்றான் என்று குர்ஆனில் யாரிடம்? சஹாபாக்களிடம். எங்களோடு இல்லை என்று சொல்ல முடியுமா? இல்லை, எங்களோடு இருக்கின்றான். இன்னல்லாஹ் மஅல் முஹ்ஸினீன், அல்லாஹ் நல்லவர்களோடு இருக்கின்றான் என்று சஹாபாக்களை பார்த்து இறங்கி எங்களோடு இருக்கின்றான். இன்னும் அல்லாஹ் உங்களோடு இருக்கின்றான் என்று இருக்கின்ற எல்லோரும் இருக்கின்றார். எனவே அவர்களுக்கு மட்டும் சொந்தமான இது வராது. எனவே அல்லாஹு தஆலா கூறினால் பையத்தூரில் இருக்கும் போது அல்லாஹ்வுடன் பையத் இருக்கின்றார்கள். இது பிரச்சனை இல்லை. இதில் அவர் கதை அறிக்கவில்லை. அடுத்ததாக அல்லாஹ் கூறுகின்றான், இதைத்தான் நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். இதில்தான் அவர் பிழையான வழிக்கு போயிருக்கின்றார். இது மொழிபெயர்க்கின்றார். இப்போ நீங்கள் கேட்டுவிட்டீர்கள், நதியே நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கை உங்களுடைய கைக்கு மேலிருக்கிறது. அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கை உங்களுடைய கைக்கு மேலிருக்கிறது என்று மொழிபெயர்த்திருக்கிறார். அப்படி ஒரு வசனம் இவர் சொல்வது போன்று இருப்பதாக இருந்தால் இப்படித்தான் வரும். செய்கின்றார்களே அவர்களுடைய கைகளுக்கு மேல் அல்ல அவரை கையிருக்கிறது பிழையாக திட்டமிட்டு செய்கிறாரா இல்லையா? அல்லாஹ் ஒருவன் தான் அறிவார். தாங்கள் எந்த ஆதாரம் இருக்கின்றது? எனவே நாம் போனோம் கோவை அய்யூப் அவர்களை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டியவர்களே அல்லாஹ் அவருடைய தூதருக்கு எங்கே உரிமையை கொடுத்தான், அந்த உரிமை என்ன? ஆயத்தை சரியாக ஓடி அல்லாஹ்வுடைய கை நதியே உங்களுடைய கைக்கு மேல் இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகின்றான். இதுதான் நதிக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த அங்கீகாரம், உரிமை என்று கூறுகின்றார். நாங்கள் கேட்கின்றோம், நீங்கள் சொல்வது போன்று அப்படி ஒரு வசனம் இருந்தால் கொண்டு வாருங்கள். எது வாய் சவுக்க எதிர்க்க என்று ஒரு கராட்டை கொண்டு வாருங்கள், உங்களுடைய பூர்த்தி சரி, நாங்கள் வாபஸ் வந்துடுவோம். ஆனால் அப்படி இல்லை. எனவே உங்களுடைய அந்த வாதம் உடைந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய கை நபியுடைய கைக்கு மேல் இருக்கிறது என்று சொன்னால் அது கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விடயம் தான். அல்லாஹு தஆலா நபிக்கு தெளிவாக அங்கீகாரம் கொடுத்து விட்டான், இப்போது எங்களுடைய கைக்கு மேல் அல்லாஹ்வுடைய கை இல்லை என்று கொஞ்சம் நின்று பிடிக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. இது ஒரு உரிய கிடையாது, இல்லை எடுக்க முடியாது. சகாபாக்களுடைய கைக்கு மேல் அல்லாஹ்வுடைய கை இருக்கிறது, இது பிரச்சனை இல்லை. அல்லாஹு தஆலா உங்களோடு இருக்கிறார் என்று சகாபாக்களை பார்த்துட்டேன். இன்றைக்கு நாங்கள் சொல்லுவோம், இதே கோவை ஐயும் மறக்க மாட்டான். இல்லப்பா நான் முத்தப்பீர்கள் வருகின்றது, அல்லாஹ் முத்தப்பீர்கள் இருக்கின்றான் சகாபாக்களை பார்த்து எங்களோடு இல்லையா? எனவே முதலாவது வசனத்தில் பிரச்சனை இல்லை. எது வாய் என்ற இந்த வசனத்தில்தான் இவர் கோட்டை விட்டிருக்கின்றார். பிழையாக மொழிபெயர்த்தார். கேட்டவர்களும் சரியாக பார்க்க வேண்டிய நினைத்தார்கள். சரிதான், உண்மையில் அப்படி இருந்தால் சிந்திக்க வேண்டிய விஷயம் நான் மறக்கவில்லை. இப்படி ஒரு வசனம் அல்லாஹ்வுடைய கை நபியுடைய கைக்கு மேல் இருக்கிறது என்று சொன்னால் அது கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம் தான். ஆனால் யாருமே தர்ஜுமாவை எடுத்து பார்க்கவில்லை. இவரது மொழிபெயர்ப்பு நம்பிக் கொண்டு இப்படி பல வழக்குகளை கட்டிவிட்டார்கள். இது தெளிவான ஒரு பிழை இல்லை. இவருடைய வாதம் உடைந்திருக்கிறது. வாதம் உடைந்தால் இப்போது நாம் கொண்டு வந்த ஹதீஸ்கள் இருக்கின்றது. இந்த ஹதீஸ்களின் அடிப்படையில் ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? பைனட்டு செய்து இஸ்லாத்தை தழுவ வேண்டும். இன்று இருக்கக்கூடிய நாங்கள் எப்போது பைனட்டு செய்து இஸ்லாத்தை தழுவினோம்? இந்த ஜமாஅத்தில் முஸ்லிம்களுக்குள் வந்து பைனட்டு செய்வதற்கு முன்னால் அல்லது இப்போது இவருக்கும் பைனட்டு செய்யாமல் இருக்கக்கூடியவர்கள் நான் மேலே கொண்டு வந்த தெளிவான சஹீஹ் புகாரி ஹதீஸின் படிப்பு நாம் எப்போது வைரத்து செய்து இஸ்லாத்தை தழுவினோம்? ஏன் என்பது மூதாதையர்கள் ஜமாஅத்திலிருந்து வெளியேறிவிட்டார்கள். இஸ்லாம் அவருடைய கழுத்திலிருந்து போய்விட்டது. அவர்களுடைய சிக்கலுக்கு தான் நாங்கள். எனவே நாங்கள் எப்போது இந்த வைரத்தை செய்து இஸ்லாத்தை தழுவினோம்? சரி, எப்போது இந்த கலிமாவை நாங்கள் இஸ்லாத்திற்காக என்று சொன்னோம்? எனவே கோழி அழிவுக்கு இந்த வாதம் உடைந்தால் தெளிவாகிவிட்டது. இப்போது மையத்தெடுக்கலாம். நீங்கள் சொன்ன அந்த அங்கீகாரம் அப்படி குரானிலே கிடையாது. அந்த உரிமை அப்படி நீங்கள் சொன்னது போன்ற உரிமை அல்லாஹால கொடுத்ததில்லை, கொடுத்திருந்தார்கள். அடுத்தது நான் கேட்கின்றேன், கோவை அல்லூரத்தில் நீங்கள் இந்த சொற்களை ஆற்றுவதற்கு முன்னால் நீங்கள் சற்று சிந்தித்தீர்களா? அந்த மேடையிலே வந்து ஒருவர் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். இந்தியாவிலே என்ன கேள்வி? இது நல்லா கவனியுங்கள். கோவை அல்லூர் சொல்லுகின்றால் அல்லாஹால நதிக்கு உரிமையை கொடுத்து விட்டான். சரி, ஏன் வணக்கங்கள் வணக்க வழிபாடு அல்லாவிடத்தில் மட்டும்தான் செய்ய வேண்டும், யாரிடத்திலும் செய்ய முடியாது. நபியிடத்தில் செய்ய முடியும், ஏனென்றால் நபிக்கு அல்லாஹால இந்த உரிமையை கொடுத்தார். என்ன? எதிர் வாய் பகுப்பாய்வு அல்லாவுடைய உங்களுக்கு நடிகிறேன் அவர் நினைத்துக் கொண்டார். சரி, நீங்கள் நினைத்த பிரகாரம் கூட சற்று சிந்தித்தீர்களா? எப்படி இந்த வசனம் 48:10 இறங்கியது எப்போது? மக்காவிலே மதினாவிலே. மதினாவிலே இறங்கியது ஹிஜ்ரி ஏழு வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் 10 வருடங்கள், மதினாவில் 7 வருடங்கள் இந்த மையத்தை எடுத்திருக்கிறார்கள். சொல்லுவேன், பிடிப்பேன், திருப்பி வைக்க மாட்டேன், கொலை செய்ய மாட்டேன், பிள்ளைகளை கண்டித்து பயந்து கொள்ள மாட்டேன் என்ற விவாதத்து சம்பந்தப்பட்ட மையத்தை எடுத்திருக்கிறார்கள். இது போய் நன்றாக கவனியுங்கள். இவர் எந்த இடத்தில் ஓட்டை விட்டிருக்கிறார்கள் பாருங்கள். எந்த அளவு சிந்தனை இல்லாமல் இந்த சொற்களை ஆற்றிருக்கிறார்கள் பாருங்கள். எனவே அல்லாஹ் உரிமையை கொடுத்திருக்கா 48:10 இந்த 7 வரைக்கும் அல்லாவுக்கு மக்காவிலே 10 வருடங்கள், மதீனாவிலே 7 வருடங்கள் கையெழுத்திருக்கின்றார்கள். இப்படி நான் சொல்கின்றேன், கோவை ஐயூப் அவர்களுக்கு எந்த ஆதாரத்தை அனுமதியை வைத்து அல்லாவுக்கு 11 வருடங்கள் கையெழுத்தார்கள். விளங்குகிறத நான் சொல்வது விளங்குதா? வசனம் மீது மக்காவில் அனுமதி கொடுக்கப்பட்டது. அப்போ அனுமதி 14 இந்த அனுமதிக்கு முன்னால் 17 வருடங்கள் எந்த அடிப்படை நிறைவேற்றார்கள்? எந்த இடத்துல அனுமதி நபிக்கு இவர் சொல்லுகின்ற பிரகாரம் வைத்துக் கொண்டால் கூட அல்லாவுடைய நபியை கழித்து நேரடிக்கிறது வைத்துக் கொள்வோம் வேறு மொழி சேர்த்துள்ளது. எந்த அடிப்படையை நிறைவேற்றார்கள் மக்காவில் 14? அப்ப அல்லாஹ் ஸ்ரீ ஜெயிலாபியனுக்கும் கோவில் அய்யூபுக்கும் ஏற்பட்ட இந்த சிந்தனை அல்லாவுடைய தூதருக்கு ஏற்படவில்லையா? மக்காவிலே 10 வருடங்களும் மதினாவிலே 7 வருடங்களும் இந்த மையத்தை எடுக்கும் போது அனுமதி கிடைக்கவில்லை. 48:10 வருடங்கள் இல்லை. நான் எப்படி இந்த மையத்தை எடுப்பது? இது வணக்கம் சம்பந்தப்பட்ட மையத்து இல்லையா? இது அல்லாவுடைய செய்ய வேண்டிய மையத்து தானே, அல்லாவுக்கு வரவேறாது. அப்ப என்னது, நான் இந்த மையத்தை எப்படி எடுக்கிறது? எனக்கு அனுமதி வேணுங்க, அனுமதி இல்லையே, நான் அழைக்க முடியாது என்று சொல்லியிருக்க வேண்டும் சொல்வதை போன்று. அப்போ இவர்களை அபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புத்த சிந்தனை கூறியவர்கள் ஸ்ரீஜேயும் கோவை ஐயரும். இது கோவை ஐயோருடைய கருத்து அல்ல. ஸ்ரீ ஜெயிலாஜி அவர்கள் ஆட்சி அந்த உரையில் இருந்து எடுக்கப்பட்டவர்கள் தான் இவருடைய சொந்த கருத்து அல்ல. இந்த விடயம் நன்றாக விளங்குகிறார் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். விளங்காவிட்டால் பிறகு கொள்ளுங்கள். இவர் சொல்லுகின்ற பிரகாரம் அல்லாஹு தஆலா இபாதத்து சம்பந்தப்பட்ட மையத்தை எடுப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு உரிமை கொடுத்திருக்கிறான். அந்த உரிமை எதுவாய் பௌகாயிது என்பது சரியாக இருந்தால் நான் கோவை ஐயோ கவனத்தில் கேட்கின்றேன், 17 வருடங்கள் எந்த அடிப்படையில் கையெழுத்திருக்கார்கள்? அவர் சொல்லியிருந்த பிரகாரம் ஆழத்தில் சரியாக ஓடுகின்றார். ஆழத்தில் சரியாக ஓடிவிட்டு மொழி சேர்த்திருந்தால் எதிர் வாய் பவுக்கா எதிர்க்கிறது உங்களுடைய கைக்கு அல்லாவுடைய கையிருக்கிறது. நான் கேட்கிறேன், இந்த 17 வருடங்கள் எப்படி கையெழுத்திருக்கார்கள்? சிந்தித்து பாருங்க. எனவே இவருடைய வாதம் அப்படியே உடைந்து சுக்கு ஊராகிவிட்டது. எந்த ஒரு ஆதாரமும் இவருக்கு கிடையாது. ஆனால் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் முன்வைக்கின்ற இந்த கொள்கைக்கு தெளிவான ஆதாரமும் இவர் இருக்கின்றனர். அடுத்தது இவர் சொல்லுகின்றார், அபூபக்கர் உமர் இவர்களிடம் கையெழுத்து எடுக்கவில்லை. சொல்லுகின்றார், இப்படி அபூபக்கர் சித்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு தோன்றியாக அன்பில் இப்படி கையை எடுத்தார்களா ஒருவர்களுக்கு விசாரித்து தொழிலை நோக்கம் கொடுத்தேன் எடுக்கவில்லை. எனவே இன்று இருக்கக்கூடிய இந்த சொல்லாமல் சொல்லுங்கள் ஜமாத்திற்கு உரிமை இல்லை. நான் போதை ஐயோ அவர்களிடத்திலும் ஸ்ரீ ஜெயலலாஜன் அவர்களிடத்திலும் மிக தாழ்மையாக வேண்டுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால், உங்களுடைய கொள்கை என்ன? இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த முழு ஜமாத்தை நீங்கள் வழிகேடு என்று சொல்லுகிறீர்கள். திருத்துவாதிகள், விஜயத்துவாதிகள் இவர்கள் இஜ்மாவியாக பின்பற்றுகிற சொல்லுகிறீர்கள். நாங்களும் சொல்லுகின்றோம் தௌஹீத் மட்டும்தான் சத்தியத்தில் இருக்கிறது என்று சொல்லுகின்றீர்கள். என்ன காரணம்? உங்களுடைய கொள்கை குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லுகின்றீர்கள். குர்ஆன் ஹதீஸ் தான் கொள்கை என்று சொல்லிவிட்டு இப்போது நீங்கள் ஏன் அபூபக்கர் உமர் தைவத்தை எடுத்தாரா என்று கேட்கிறீர்கள்? இதைத்தான் 1990 புத்தகத்தில் நடந்த விவாதத்தில் நீங்கள் ஒரு பிரையான ஒரு கருத்தை முன்வைத்தீர்கள். நாம் சொன்ன சூழ்ந்த இடத்தில் நீங்கள் பைலத்தை செய்யவில்லை, எனவே நீங்கள் இஸ்லாத்தில் இல்லை. ஆனால் மண் மாற்ற வலைத்தது அவனுக்கு பைலத்தில் மாற்ற மீட்டத்தில் யாருக்கா இந்த முஸ்லீம் அதிகம் கொண்டு வந்தோம். அந்த 14 கேட்பவர்கள் சரி 4 இருக்கின்றது. எவருடைய காலத்தில் பைலத்தில் மரணம் ஜாகிரிய மௌத்து, எனவே நீங்கள் பைலத்தை செய்யவில்லை, நீங்கள் ஜாகிரியத்தில் இருக்கிறீர்கள் என்று சொன்னோம். உடனே ஒரு கேள்வி கேட்டார். எப்படி கேட்டார்? இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற ராவி, அந்த ராவியா தெரியுமா யாருக்கு? நான் இருக்கா இபுனு முத்து. கேட்டார், இபுனு முத்து வையத்து செய்திருக்கிறாரா என்று கேட்டார். குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம் என்று சொல்லிவிட்டு எங்களோடு அந்த விவாதத்திற்கு முன்னால் ஒப்பந்தம் செய்துவிட்டு குர்ஆன் ஹதீஸ் தான் மூலாதாரம் என்று சொல்லிவிட்டு வைத்து செய்யாத காரணத்தினால் அவர் ஜாகிரியத்தில் இருக்கிறார் என்று சொன்ன உடனே கேட்டார், இவ்வளவு வைத்து செய்திருக்கிறாரா என்று கேட்டார். குர்ஆன் ஹதீஸுக்கு வெளியிலே போய் அந்த இடத்தில் நாம் சொன்னோம், இதற்கு பதில் சொல்ல மாட்டோம், இதற்கு பதில் சொன்னால் நாங்கள் மாற்றிக்கொள்வோம் என்று நான் அந்த இடத்தில் சொன்னேன். இதை அனைவரும் பிடித்துக் கொண்டு கேளுக்கு பதில் கொடுக்க முடியாமல் உமர்களை மாற்றிக்கொள்ள என்று சொல்லிவிட்டார் என்று அதை சொன்னேன். இதற்கு பதில் தந்தால் நாங்கள் மாற்றிக்கொள்வோம் என்று ஏன் சொன்னேன் என்றால், இபுனு முத்து என்பவர் சஹாபி அல்ல, நபியுடைய காலத்தில் உள்ளவர் அல்ல, வழி நின்றதற்கு பிறகுள்ளவர். இபுனு முத்து பயத்து செய்திருக்கிறாரா என்று இப்போது நான் ரெண்டில் ஒரு விடை தான் கொடுக்க வேண்டும். ஒன்று நான் சொல்ல வேண்டும், இபுனு முத்து பையத்து செய்திருக்கிறார், இல்லை நான் சொல்ல வேண்டும் பையத்து செய்யவில்லை. சரி, பையத்து செய்திருக்கிறார் என்று நான் சொன்னால் ஆதாரத்தை கொண்டு வாருங்கள். குர்ஆன் ஹதீஸில் இருக்கு ஆதாரம் காட்ட முடியுமா? இபுனு முத்து பையத்து செய்தார் என்று ஒரு காதி நான் ஒரு வரலாற்றை தான் காட்டுவேன். உடனே பிடிப்பார், நீங்கள் வரலாற்றை பின்பற்றுகின்ற உமரடி சொல்லுவார், எனக்கு தெரியும். இவ்வளவு முத்து பைலத்து செய்யவில்லை என்று நான் சொன்னால் ஒரு வரலாற்றை வரலாறு உங்களுக்கு கொள்கை வரலாற்றை பின்பற்றுவது சொல்லுவார். இது தெரிந்துதான் நான் அந்த இடத்தில் சொன்னேன், இதற்கு பதில் தந்தால் நான் மாற்றிக்கொள்ளேன். இருவரும் தெளிவாக விளங்கிக் கொண்டார்கள். அவரும் கோவை ஐயோ இந்த ரெண்டு பேரத்தில் நான் கேட்கின்றேன், நீங்கள் எப்படி அபூபக்கர் உமர் ஹத்தா பைலத்து செய்தார்களா எடுத்தாங்க? நீங்கள் ஒரு கேள்வி கேட்டா நானே ஒரு கேள்வி கேட்டேன். சரி, நான் கேட்கின்றேன் சிபிஐ இடத்திலும் கோவை இடத்திலும். கோவை ஐயோ அவர்களே நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? இந்த காலத்தில் எப்படி ஒருவர் இஸ்லாத்துக்கு வருகிறது சொல்லுங்கள். கனிமாவை சொல்லிக் கொண்டால் போதும். கனிமா சொல்லு, நான் கேட்கின்றேன், நான் கேட்கின்றேன், அபூபக்கர் சித்தீக் அவருடைய காலத்தில், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில், இதே போன்ற அதற்கு பின்னால் வந்த கலீஃபாக்களுடைய காலத்தில் மக்கள் இஸ்லாத்தை தழுவினார்களா இல்லையா? தழுவினார்கள். எப்படி இவருடைய வாதத்தின்படி கைமாற்றினார்? சரி, நான் கேட்கின்றேன், எங்களை பார்த்து கேட்கின்றீர்கள், அபூபக்கர் உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுமா தொழுகை நோன்பு முடித்தேன் என்று யாரிடத்திலாவது பையத்தை எடுத்தாரா என்று கேட்கிறேன். முதலாவது இந்த கேள்வி பிழை. இதற்கு பதில் குர்ஆன் ஹதீஸில் தர முடியாது, வரலாற்றில் தான் தர முடியும். எங்களுடைய கொள்கை குர்ஆன் ஹதீஸ். சரி, ஒரு பதில் இறங்கி உங்களுடைய கொள்கைக்கு நான் வருகின்றேன். 5 நிமிடத்தில் நான் கேட்கின்றேன், இந்த கலிபாக்களுடைய காலத்தில் இஸ்லாத்தை தழுவியவர்கள் கலிமா சொல்லும். சரி, ஒரு வரலாற்றை காட்டுங்கள். நீங்கள் ஒருவர் வந்து அபூபக்கருக்கு கலிமா சொல்லும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா, உமர் பின் கத்தாபிடத்தில் கலிமா சொல்லும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா என்று காட்டுங்கள் பார்க்கலாம். முடியாது, இல்லை, அப்படி இல்லை. இதனுடைய கருத்து இஸ்லாத்துக்கு வரவில்லை என்பதா? இல்லை. இதே போன்று தொழுது நோம்பு குறித்தேன் என்று இவர்கள் கையத்தை எடுத்ததற்கு வரலாற்றில் ஒன்று இல்லை என்று வைத்துக் கொண்டால் இது இல்லை என்பது கருத்தல்ல. பையத்தவர்கள் அவர்கள் காலத்தில் எடுத்திருப்பார்கள், ஆனால் வரலாற்றில் வரவில்லை. உதாரணத்தில் பாருங்கள், ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கோரி அங்கே சொல்வது போன்று அவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்பதற்கு பையத்தை செய்ய வேண்டிய நபிகளிடத்தில் ஒரு ஹதீஸை காட்டினார். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபியிடத்தில் பையத்தை செய்து இஸ்லாத்தை தழுவினார்கள். காட்டினர் பார்த்தார் என்ன இருக்கிறது, எத்தனை சகாபாக்கள் இருக்கிறார்கள், அப்படி ஒரு ஆதாரத்தை காட்ட முடியாது. இவருடைய கருத்து அவர் பையத்தை செய்யவில்லை என்பதல்ல, எல்லா விடயங்களும் இந்த விவாதத்தை செய்யவில்லை. ஒரு விடயத்தை பற்றி ஒரு 5, 10 கரு சில இடத்தில் ஒரே ஒரு ஹதீஸ் மட்டும் வரும். உமர் பின் கத்தாப் மட்டும்தான் இந்த ஹதீஸை அறிவித்தார், ஒரு சஹாபி கூட அறிவிக்கவில்லை. எனவே கையத்து சம்பந்தமாக நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. இப்போது பாருங்கள், கோவை அய்யூப் அவர்கள் முதலாவது இந்த குர்ஆனை ஓதியது பிழை, இரண்டாவது மொழி பெயர்த்தது பிழை, மூன்றாவது விடயம் மக்காவிலும் மதீனாவிலும் அல்லாஹ்வுடைய தூதர் 17 வருடங்கள் பையத்தெடுத்திருக்கின்றார்கள். இந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு உரிமை கிடைத்தது என்று இவர் நினைத்துக் கொண்டு கூறுகின்ற இந்த வசனம் இருக்கின்றது 48 இது ஹிஜ்ரி 7 இறங்கிய இதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எந்த இடத்தில் உரிமை கொடுக்கப்பட்ட இந்த கையெழுத்து எப்படி இருக்கார்? அவர்களிடம் இந்த சிந்தனை கூறியவர்களா என்று நான் கேட்கின்றேன். அடுத்து நீங்கள் கேட்கின்ற ஒரு கேள்வி, அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இவர்கள் கையெழுத்தெடுத்தார்கள். இது குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பட்ட விஷயம். இருந்தாலும் அதற்கு நாங்கள் உதவி தருகின்றோம். நீங்கள் முதலிலே அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் வந்து அவரிடத்தில் கலிமா சொல்லும் இஸ்லாத்திற்கு வந்தார்களே, அதை நீங்கள் காட்டினோம். முதலிலே பார்க்கலாம் எங்க இருக்கிறது. ஆனால் ஒரு இடத்தில் இல்லை. இது ஒரு விடயம். அடுத்த விஷயம் நான் கேட்கின்றேன், இவர் சொல்லுகின்றார் சொல்லுகிறே அந்த பதிவுனாலே நன்றாக சொல்லுங்கள், தேவைப்பட்டால் உங்களுக்கு இந்த பள்ளியிலே ஜவாஹிர் சகோதரருக்கு நீங்கள் உரிய பணத்தை கொடுத்தால் இந்த டீச்சர் அடித்து தருவார். உங்களுக்கு போது 500 பையன் பதிவுனாலா, அதை தனியாக நீங்கள் சொல்லுங்கள். அதற்கு பிறகு வேறும் சந்தேகம் இல்லை, துணி வந்து எடுத்து சொல்லுங்கள், அதற்கு ஒரு சரியான விடை நாங்கள் தருவோம் இன்ஷா. அதில் அவர் சொல்லுகின்றால், இபாதத் சொல்லுது, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி போன்ற விஷயங்கள் இருக்கின்றன. இந்த விடயங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. சரி, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது, உரிமை கொடுக்கப்பட்டது என்று அவர் சொல்லுகின்றார், வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் அது இப்போது யாருக்கும் எடுக்க முடியாது என்று சொல்லுகின்றார். சரி, நாம் போது அய்யூபிடத்தில் கேட்கின்றேன், இன்றைக்கு நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகமான ஹிந்துக்களை இஸ்லாத்திற்கு எடுப்பதா உங்களுடைய ஜமாத்துக்கு எடுக்கிறீர்கள்? அது இஸ்லாம் என்று நான் சொல்ல வரவில்லை. ஒரு சேத்துக்குழியில் சிறப்பவர் வெளியிலே வந்து இன்னொரு சேத்துக்குழியில் இருக்கிறார், இது இஸ்லாமா என்று கேட்கிறேன். இந்தியாவில் எத்தனை பேர், இலங்கை எத்தனை பேர் வருகின்றார்கள் இஸ்லாத்திற்கு என்று தினகர பத்திரிகளை பார்க்கின்றோம். இவருடைய நிலைமை என்ன? ஆரம்பத்தில் நிறுத்தாக்கி வைக்கப்பட்ட சிலையை வழங்கிக் கொண்டிருந்தவர்கள், அதற்கு ஊதுபத்தி குத்தியவர்கள், அதற்கு காணிக்கை போட்டவர்கள் இன்றைக்கு வந்து படுத்து கிடக்கின்ற அவுளியாக்களுக்கு ஊதுபத்தி குத்துகின்றார்கள், காணிக்கை போடுகின்றார்கள். ஆனால் அவர்களும் உயர்ந்தவர்கள், நபிமார்கள் சிலை. ஆனால் இது நபிமார்களிட குறைந்த அவுளியாக்கள். ஆனால் கருத்தாலே அவுரியாக நலிவாகவில்லை என்பவர்கள். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீராஜ் போய் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு ஏழிலே ஏறினால் ஏற முடியவில்லை. உடனே முஹம்மது அப்துல் காதிர் குத்துபுல் அப்தாபு வந்து தன்னுடைய முடிவை கொடுத்து அவர்களை உயர்த்தி விட்டார்கள் என்று அவர்கள் சொல்கிறார். எனவே நபிமார்கள் அவுரியாக்களை விட தாழ்ந்தவர் என்பது அவர்களுக்கு கருத்து. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு சேர்த்து தொழில இருந்து வெளியே இன்னொரு சேர்த்து தொழிலை விடுகின்றார்கள், என்ன பிரயோஜனம்? நிறுத்தாட்டி வைக்கப்பட்ட சிலைகளை வணங்கியவர்கள் படுக்க போட்டிருக்கின்ற அவுரியாக்களை வணங்குகின்றார்கள். நாகூரிலே பாருங்கள், தாதா தர்பாரிலே பாருங்கள், கச்சிமலையிலே பாருங்கள், ஏர்வாடியிலே சென்று பாருங்கள், சீரியகண்ணிலே சென்று பாருங்கள். வணக்கமா இல்லையா? காணிக்கை போடுவது வணக்கமா இல்லையா? சதக்கா கொடுப்பது வணக்கம் அவுரியாக்களுக்கு கொடுக்கிறார்கள். எனவே இது சிறு, ஆனால் தீங்கு எடுக்கக்கூடியவர்கள் இந்த சிறுத்திலே இல்லை. தீங்கவே இஸ்லாத்துக்கு எடுக்கின்றான். அவர்கள் வருகின்றார்கள், சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தவர்கள் வந்து அவர் தீங்கையே வணங்குகிறார்கள். மிக தெளிவானவர்களே, நான் பிறகு காட்டுவேன் எப்படி தீங்கையை வணங்குகிறார்கள் என்று. ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு தருகின்றேன். சூரியம் என்பது குர்ஆனில் இருக்கின்றது, சஹீஹுல் புகாரியில் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு சூரியன் செய்யப்பட்டது. பெரும்பாவங்கள் ஏழு அதே ஒன்று சூரியன். ஆனால் தீங்கு என்ன சொல்லுகின்றான்? சூரியன் என்று ஒன்று சிறையாது என்று கூறுகிறார். உடனே அவருடைய கூட்டம் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு விட்டது. சிலை வணங்கிக் கொண்டிருந்தவர்கள் வந்து தீங்கு இடத்திலே கைமாசல் உச்சாட்டு வருகின்றார்களே, அவர்களும் இந்த கொள்கை ஏற்கிறார்கள். இப்போது பாருங்கள், குர்ஆனிலே ஹதீஸிலே வந்திருக்கின்ற ஒரு விடயத்தை தெளிவாக நிராகரிக்கின்ற பூஜை முஸ்லீமா எடுக்கிறது. ஆனால் இஸ்லாத்திற்கு வருகின்றவர்கள் அவரை கடவுளாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு சிலை வணக்கத்திலிருந்து வந்து இன்னொரு சிலையை வணங்குகிறார்கள். இது சிறு, இது இஸ்லாம் அல்ல. இப்போது நாம் கேட்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைக்கு பூஜை கோவை அழிவுகள்லாம் அந்த ஹிந்து மதத்தில் தாழ்த்தப்பட்டவர்களே இந்த மார்க்கத்தில் எடுக்கிறார்கள். உண்மைதான், இப்போது பாருங்கள், இவருடைய ஒரு பிழையான ஒரு நம்பிக்கை என்ன சொன்னார்? தொழுகை, நோம்பு, ஜகாத்து, ஹஜ் எல்லாம் இபாதத்துகள், வணக்கங்கள். இவைகளை அல்லாஹ்விடத்தில் தான் செய்ய வேண்டும். அல்லாவிடத்தில் செய்ய முடியாது என்பதற்காக அல்லாஹ் தூதருக்கு ஒரு அனுமதியை கொடுத்தான், ஒரு இதை கொடுத்தான், அவர்களுக்கு ஒரு என்ன உரிமையை கொடுத்தான். எனவே அல்லாவுடைய தூதர் எடுத்தால் வேறு யாருக்கும் எடுக்க முடியாது என்று கூறுகின்றார். நான் கேட்கின்றேன், இங்கே அவர்களே தோழி அன்பு அவர்களே, நீங்கள் கரிமாவை சொல்லி கொடுத்து அவர்களை மார்க்கத்துக்கு எடுக்கிறீர்கள். இந்த கரிமா லாயிலாக இல்லல்லா என்று சொல்லி இருக்கிறது. இங்கு தொழுகை, நோம்பு, ஜகாத்து, ஹஜ், தாரி, தொழுகை, தஸ்பீஹ், உது, சதகா, இந்த அனைத்து விவாதத்துகளை உள்ளடக்குகின்ற வார்த்தை தான் லா இலாஹ இல்லல்லாஹ். குர்ஆன் ஹதீஸ் அனைத்தையும் உள்ளடக்குகின்ற வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ். நாம் கேட்கின்றேன், நீங்கள் எப்படி இந்த லா இலாஹ இல்லல்லாஹை சொல்லிக் கொடுப்பீர்கள்? நீங்கள் அல்லாஹ்வா? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? தொழுகை தொழுகை நோம்பு உரித்தேன் என்று செய்ய முடியாது. ஆனால் இந்த முழு சொற்களின் கருத்துக்களை உள்ளடக்கிய லா இல்லாஹ இல்லல்லாஹை நீங்கள் சொல்லிக் கொடுத்து இஸ்லாத்துக்கு எடுக்கிறார், கோவை அறிவு சொல்லிக் கொடுத்து இஸ்லாத்துக்கு எடுக்கிறார். இது சரியாக எடுக்கிறேன். உங்களுக்கு யார் உரிமை தந்தது இந்த கனிமாவை சொல்லிக் கொடுப்பது? நீங்க என்ன சொல்லுவது? நீங்களா சொல்லிட்டு போங்க. ஏன் அல்லாத கை எங்கட கைக்கு மேலே இல்லை, எந்த கைக்கு மேலே இல்லை. இந்த முழு விஷயங்களை உள்ளடக்கு இந்த கல்மாலை நான் எப்படி உங்களுக்கு சொல்லித்தருவது சொல்லணும். ஆனா பாருங்க, சொல்லாம கல்மாலை சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு முரண்பட்ட ஒரு விஷயம் என்பதை நீங்கள் கற்று சொல்லிட்டு பாருங்க. இன்றைக்கு எல்லா அமைப்புகளும் கல்மாலை சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த விஷயத்தில் பிஜேபி எதிர்ப்பாக இருக்கக்கூடிய முழு அமைப்புகளும் ஜமாத்தின் முஸ்லிம்களுக்கு எதிராக அவருடைய ஒளிப்பதிவு நாடாவை கேட்டுவிட்டு முழு மக்களும் 72 பிரிவுகளும் எங்களுக்கு எதிராக சொல்லிக் கொடுத்துள்ளார்கள். எப்படி நீங்கள் கையெழுத்தீர்கள்? நீங்கள் அல்லாஹ்வா உங்களுக்கு அல்லாஹ்வுக்கான அனுமதி தந்திருக்கின்றான? உரிமை என்ன என்று கேட்கிறார்கள். நாங்கள் கேட்கின்றோம், அப்படி ஒரு ஆயத்திலே கிடையாது. முதலாவது இரண்டாவது இருக்க என்று வைத்துக் கொண்டால் கூட நீங்கள் இன்றைக்கு கனிவாரை சொல்லப்பட்டு சொல்லிக் கொடுத்தீங்க, உங்களுக்கு யார் உரிமை தந்தது? கட்டுப்படுவதற்கு விவாதத்தை செய்வதற்கு எவனும் இல்லை, அல்லாவை தருவார். எனவே எல்லாம் நுழைந்து விடுகின்றது. உள்ள முன்னு விவாதத்துகளும் ஹராம் ஹலால் எல்லாம் நுழைந்து விடுகின்றது. பருவு சுண்ணத்து மக்கள் வாஜிபு எல்லாம் நுழைந்து விடுகின்றது கனிமாவுக்கு. இதை எப்படி நீங்க சொல்லிக் கொடுக்கிறேன் நான் கேட்கின்றேன். எனவே ஒரு விஷயத்தை சொல்வதற்கு முன்னால் சற்று சிந்தித்தனர். வாயில் வந்ததெல்லாம் பேசக்கூடாது. அந்த இடத்தில் உங்களுக்கு ஒருவர் எழுந்து நீங்கள் இப்படி பேசும் போது கோவில் அறிவிப்பவர்களே, இந்த 1717 வருடங்கள் எப்படி கையெழுத்தால் எந்த உரிமை மக்கள் என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள்? எந்த பதிலும் உங்களுக்கு சொல்ல முடியாது. சரி, ஜெயலலாது அவர்கள் அதாவது நல்ல குர்ஆன் ஹதீஸை பற்றி விளக்கம், நான் குறை சொல்லவர்களே குர்ஆன் ஹதீஸை பற்றி நல்ல விளக்கம் இருக்கின்றது. சிறந்த பேசார் கோவை ஐயப்ப படித்தார். இவர்களெல்லாம் இந்த சத்தியத்துக்குள் வந்தால் நிறைவு செய்து வருவார்கள் என்று நாங்கள் ஆதரவு வைத்திருந்தோம். அவர்களை போன்று நாம் மற்றவர்களை காரசாரமாக பேசுவது திட்டுவது குறை செய்வது இல்லை. நாங்கள் அது தெரியாமல் ஒரு காலத்தில் தெரிந்தாலும் நாங்கள் தவிர்த்துக் கொண்டோம். ஏழு என்பதுடைய வேலை அச்சை சொல்லுவோம். அலைனா இல்லல் பலாவும் முடி தெளிவாக ஒத்தி வைப்பதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஸ்ரீ ஜெயலலாவின் அவர்களுடைய அவர்கள் இந்த கோவை அறிவுடைய குரு, அவர் மீது மிகவும் முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கின்றார். நான் நினைக்கின்ற ஒரு வேலை இந்த ஸ்ரீ ஜெயலலாவின் அவர்களை அந்த விவாதத்தை நாம் பார்த்து வழிகேட்டில் இருக்கிறார் என்று சொன்ன ஒரு காரணத்தினால் இவர் உணர்ச்சி வசப்பட்டுதான் இப்படி வாய் வந்ததெல்லாம் பேசியிருக்கின்றார். என்னென்னமோதான் சொல்லியிருக்கின்றார், அது பிறகு நான் சொல்லுவேன். ஒருவேளை சிறிய வழிகேடு என்று சொன்னதினால்தான் இவர் இப்படி சொல்லியிருக்கலாம். நான் கேட்கின்றேன், சரி ஸ்ரீ ஜெயலலாவின் ஒரு இருக்கின்றார், ஆனால் அவர் வழிகேட்டில் இருக்கின்றாரா இல்லையா? நான் கேட்கின்றேன், என்னிடத்தில் தெளிவான ஆதாரங்கள் இருக்கின்றன, மிக தெளிவான பகல் சூரியனை போன்ற ஆதாரங்கள் இருக்கின்றன. தெளிவான வழிபாட்டில் இருக்கின்றார், நேர் வழியிலும் இல்லை. அவர் எங்கிருந்து ஜமாத்தில் முஸ்லீமீர்கள் வந்து பயிற்சி செய்கின்றாரோ அவர்களை வெளிவருவார். ஏன் நான் கூறுகின்றேன் பாருங்கள், தஸ்மீ கொள்கை என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் தேவையில்லாத விடயங்களை எல்லாம் எழுதி இது பிசியாட்சி என்று சொல்லியிருக்கார். மார்க்கத்தில் உள்ள ஒன்றை ஒரு சுண்ணத்தை ஒரு பிசியாட்சி என்று சொல்வது வழிகேடா இல்லையா? ஒன்று தெளிவான ஹதீஸ் குர்ஆன் சொல்லுகின்றது, பெண்கள் முகத்தை மறைக்க வேண்டும், கையை மறைக்க வேண்டும். எங்களுடைய முக்கியமான ஒரு தலைப்பு அது. சுமார் 3 மணி நேரங்கள் அதுக்கு தேவைப்படும். புத்தகத்தில் நாங்கள் ஏற்பாடு செய்யும் திடீரென்று வெளியில ஒரு சிக்கலாக இருக்கிறது. அந்த தலைப்பை நாங்கள் தெளிவாக மக்களுக்கு முன்வைத்து இருக்கின்றோம். சுமார் 3 மணி நேரம் யாராலும் வாய் திறக்க முடியாத ஆதாரங்கள் குர்ஆன் ஹதீஸில் இருக்கின்றன. பெண்கள் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மறைக்க வேண்டும், இது கட்டாய கடமை. ஆனால் தீங்க என்ன சொல்லுகின்றார் சொல்லுகின்றார், இது பிஜாஜி என்று கூறுகின்றார். முகமூடுவது பிஜாஜி. பாருங்கள், மார்க்கத்தில் உள்ள ஒரு வாஜிபை அங்கு சின்னத்தை பிஜாஜி என்றார், ஒரு வாஜிபை பருளை பிஜாஜி என்று சொல்லுகின்றார். இது வழிகேடா இல்லையா? சிந்தித்து பாருங்கள். இதே போல சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், என்னிடத்தில் 70 பெண்கள் இருக்கின்றார்கள் அடிமைகள், இவர்கள் 70 பெண்களுடன் நான் தொடர்பு கொள்கிறேன் என்று கிடைத்த 70 பிள்ளைகளையும் அல்லாவுடைய பாதையில் போராடுவதற்கு விடுவேன் என்றார்கள். சொல்லவில்லை, குழந்தை யாருக்கும் கிடைக்கவில்லை, ஒரே ஒரு குழந்தை மட்டும் கிடைத்தது குறைமாசுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சகோதரர் சுலைமான் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லி இருந்தால் பிள்ளைகள் கிடைத்திருக்கின்றார், மறந்து விட்டார் என்றார். இது எது சொன்னாலே சகோதரர். எனவே ஒரு மனிதன் பிழை செய்தாலும் சகோதரர் தான், தெரியாமல் செய்திருக்காங்க. சரி, இப்போது இந்த ஹதீஸை தீங்கு என்ன சொல்லுகின்றார், புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது, இப்படி ஒரு சம்பவம் இல்லை என்று கூறுகிறார். இது வருகிறதா இல்லையா? புகாரி முஸ்லிம் ஹதீஸை நிராகரிக்கின்றவர் யார் என்று கேட்கின்றேன். நாலாவது விடயம், சூன்யம் என்பது தெளிவான ஒன்று நான் சொல்லிவிட்டேன். பெரும்பாவங்கள் ஏழு, அதிலே ஒன்று சூன்யம் செய்வது என்று வந்திருக்கிறேன். இந்த ஹதீஸ்கள் குர்ஆன் வசனங்களை எல்லாம் நிராகரித்து சூன்யம் என்று ஒன்று கிடையாது என்று கூறுகின்றார். இது வழிகளாக இல்லையா என்று கருத்துறேன். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை பற்றி எழுதியிருக்கின்றார், மிக பயங்கரமான ஒரு கருத்து, யாராலும் ஜீரணிக்க முடியாது. சூரத்து சாத் என்று ஒன்று இருக்கிறது, 38வது அத்தியாயம் 24வது வசனம். அவருடைய தர்மத்தில் குர்ஆனை எடுத்து பாருங்கள், 337வது பக்கத்தில் என்ன எழுதியிருக்கிறார். அதில் வருகின்றது, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஏதோ ஒரு பிழை செய்துவிட்டு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்தார்கள். அது என்ன பிழை என்று குர்ஆன் சொல்லவில்லை, அல்லாஹ் மறைத்து விட்டான். இது ஜெயிலாத்தின் சொல்லுகின்றார். இவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அரண்மனையை விஸ்தரிப்பதற்காக வேண்டி பொது மக்களுடைய காணியை எடுத்திருக்கலாம் என்று கூறுகின்றார். அதே நேரத்தில் முன்னாலே எழுதியிருந்தார், ஒரு இடத்தில் ஒரு கத்தியில ஒரு கருத்து எழுதப்பட்டிருக்கின்றது, ஒரு பிழையான கருத்து. அதை சொல்லிவிட்டு சொல்லுகின்றார், இந்த விமானங்களுக்கு சற்று கூட சிந்தனை இல்லையா என்று சோதனைகள் கூறுகின்றார். இது பத்து பிழைந்தவர்களுக்கு விளங்கவில்லையா என்று சொல்லிவிட்டு இந்த சம்பவத்தை கொண்டு வந்து இவர் சொல்லுகின்றார், அரண்மனையை விஸ்தரிப்பதற்காக வேண்டி பொதுமக்களுடைய காணி இவர் எடுத்திருக்கலாம், இது பிழை, இதற்குத்தான் அல்லாஹு தஆலா இஸ்திஃபாரை சொல்லியிருக்கார். ஒரு நபியுடைய விஷயத்தில் இப்படி கழிப்பதற்கு கழிப்பது கூறுமா? சக்தியுள்ளி அந்த விமானங்களை குறை சொல்லிவிட்டு அதைவிட படுமோசமான விஷயத்தை நீங்கள் சொல்லுகின்றீர்களே, இது கூறுமா? இது வழிகளா இல்லையா? சொல்லுகின்றால், ஒரு வருடத்தில் ஒரு முறை சக்காத்து, வாழ்க்கையிலே ஒரு முறை சக்காத்து கொடுத்தால் போதும், ஆதாரமற்ற போதும். இதே போன்று நோம்பில நோம்பு தரத்தில் நேரத்தில் ஓடுகின்ற சஹிஹான ஹதீஸை வாயில் கொண்டு கொடுத்தார். அது மட்டுமல்ல, சஹீஹ் முஸ்லிமில் ஒரு ஹதீஸ் வருகின்றது. இவர் அதிகமாக இந்த சிந்தனையை மூளையை பாதிப்பார், தன்னுடைய சிந்தனையை குர்ஆன் ஹதீஸோடு மோத விடுவார். சிந்தனை குர்ஆன் ஹதீஸை ஏற்றுக்கொண்டால் சரி, ஏற்றுக்கொள்ளவில்லை தட்டி விட்டுவார். இது கூடாது. குர்ஆன் ஹதீஸுக்கு என்னுடைய சிந்தனை மூலமாக வந்தால் சிந்தனையை தூக்கி எறிவர். எத்தனை விஷயங்கள் இருக்கின்றன, மக்காவிலே ஒரு கல் இருந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகும்போது சொன்னால், அஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். மதீனாவில் வைத்து இன்றைக்கு நான் மக்காவுக்கு செல்வேனானால் அந்த கல்லை நான் அறிவேன் என்றார். தந்தை சலாம் சொல்லுமா? மூளை என்று கண்டும் தடைக்குமா? இப்படி ஒரு கூட்டத்தில் ஹாதிசித்தார்கள். இப்படி ஒரு ஆள்தான் பார்த்தாரு, தாடு சிந்தனைக்கு படவில்லை. சினிமா நபி அடித்து 70 பெண்களோடு எப்படி தொடர்பு கொள்வது? உடனே பார்த்தால், எனக்கு ஒரு ஆள் தான், எனக்கு ஏறமா 70 பேரோட ஏறாது. அப்படி சுயமான பேர்ல கிளாஸ் பண்ணிட்டான். இது பச்சை பிழை. மனிதர்களே நல்லாக கிளாஸ் பண்ண கூடாது. நபிமார்களுக்கு தனி சக்தி இருக்கு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பல பெண்கள், ஒரே இரவிலே அந்த அனைத்து பெண்களோடு தொடர்பு கொள்வார். எப்படிப்பட்ட சக்தி என்று பாருங்க நபிமார்களுக்கு. ஆனால் சுயமானது எந்த காலத்தில் உள்ளவர்கள், பெரும்பெரும் மலைகளை குறைந்து வீடு கட்டியவர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். எப்படி தீர்வு செய்வார்? அறிவை பயன்படுத்திட்டார், குர்ஆன் ஹதீஸோட முத்த விட்டுவிட்டார். இது கூட அப்படி வந்தா எத்தனை ஹதீஸை நாகரிக்கிறது? அந்த அடிப்படையில் இன்னொரு ஹதீஸை நாகரித்திருக்கின்றார். அது என்ன ஹதீஸ் என்று பாருங்கள். சஹீஹ் முஸ்லிமில் வருகின்ற ரெண்டு பேர் இஸ்லாத்தை தழுவிட்டார். அவர்கள் ஒரு பிள்ளை வளர்த்துக் கொண்டிருந்தார்கள், சாலி பிள்ளை வளர்ந்துவிட்டது. இப்போது சகாதிக்கு இந்த பிள்ளை விஷயத்தில் கொஞ்சம் மனசுக்கு ஒரு மாறி இருந்து, மனசு எப்படி குழம்பு கொடுவது வளர்ப்பு பிள்ளை என்ன செய்வதான வளர்த்துட்டோம். உடனே நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் கேட்டான், யார சொல்ற, அவரு பிள்ளை வளர்த்தேன் தாலி, பையன் வளர்ந்துட்டார், எனக்கு கொஞ்சம் மனைவியோட குழந்தைக்கு உருவத்துக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி, நான் பால் கொடுத்து விட சொல்லுங்க, பாலை கொடுத்து விட சொல்லுங்க பிள்ளையா என்ன புரிஞ்சு உடனே பிள்ளையை பார்த்தார், பெரிய பிள்ளை எப்படி பால் குடிக்கிறது, படியில போட்டா பாலை கொடுக்கிறது, எங்கெல்லாம் கற்பனை பண்ணி இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது. கை முஸ்லீம் ஹதீஸ் எங்களுக்கு இதெல்லாம் அல்லாஹ் ரசூல் சொன்னா ஏற்றுக்கொள்ள அதுதான் மார்க்கம், நாங்கள மார்க்கத்தை உண்டாக்குறோம். அல்லாஹ் தான் சொல்றோம், பாருங்க 7 வயசு வந்தா பிள்ளைகளை சொல்ல, 10 வயசு வந்தா அதிக, 10 வயசு வந்த உடனே ஆண் பெண்ணை திருப்பி போடுங்க, கூட பிறந்த சகோதரர் சகோதரி ஏன் திருக்கணும், அல்லாஹ் சொல்றேன். ஆனா சிந்தனை பயன்படுத்தினால் தேவையில்லை, ஏன் சகோதரி சகோதரி ஏன் திருக்கணும், தள்ளி தள்ளி படிக்க போடணும் என்ன காரணம். ஆனா மூலைகளை எப்படி சொல்லுவான், அல்லாவுடைய சட்டத்தை. எனவே ஜெயலலாஜின் அவன் இப்படி காலினுடைய இந்த பால் குடிக்கிற ஹரிசனி ஆகிருக்கிறான். இதையெல்லாம் அவருடைய தர்ஜமத்தில் குரானே பார்க்கலாம். எனவே இதெல்லாம் வழிகளா இல்லையா என்று நீங்களே சிந்தித்து பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு வழிகேட்டு இருக்கக்கூடிய ஒருவரை நாங்கள் ஒரு விவாதத்தில் வழிகேடு என்று சொன்னோம். இந்த கோபத்தில்தான் கோயில் அய்யூப் அவர்கள் இப்படி பேசியிருக்கிறார் என்று நினைக்கின்றேன். இது ஒரு விஷயம். அடுத்தது கோயில் அய்யூப் அந்த 14வது 7 விடயங்களை நாம் முன்வைத்தோம். சரி, இன்னும் சில விடயங்களை அவர் சொல்லுகிறார். ஒன்று சொல்லுகிறார், இந்த பைபத்து செய்பவர்கள் பைபத்து எழுப்பவர்கள் எப்படி என்றால், இவர்கள் ஒரு ஜனாதா குறிப்பாட்டு வீடவனுக்கு முன்னால் எப்படி அமைதியாக இருக்குமோ அதே போன்று இந்த பைபத்து செய்பவர்கள் அந்த அவருடைய அமீர்களுக்கு முன்னால் கிடக்கிறார்கள் என்று ஒரு பெரும் குற்றச்சாட்டை இவர்கள் நிர்வகிக்கின்றார். ஜனாதா இருக்கிறே, ஜனாதாவை கழுவும் போது அங்கிருத்திருப்போம் அதுக்கு ஒரு சக்தி இல்லை, திருப்பும் போது திரும்ப அங்கிருக்கிறேன். இதே போலதான் பைபத்து செய்பவர்கள் அவரை அமீருக்கு முன்னால் அப்படியே ஜனாதாவை போல் கிடப்பார்கள் சொல்றார். ஜமாத்தில் அது வேற யாரும் எடுக்கக்கூடிய சியாக்கள் கரீசாவில் அப்படி இருக்கு, கரீசாக்கள் அப்படி கரீசாவில் சேஃப் வந்து பெண்களை கூப்பிட்டு கையெட்டாங்கன்னா கையை கொடுப்போம், பிடிப்போம், பிடிச்சா பையன் எடுப்பார் கூட சொல்ல, அது அவங்க ஜனாதாவை போல கிடக்கிறாங்க. ஜமாத்தில் முஸ்லீம்கள் அப்படி இல்லை, பையத்தை எடுக்கும்போது நாங்கள் சொல்லுவோம் முடியமானவரை கட்டுப்படணும், குரான் ஹதீஸுக்கு முரண் இல்லாத விஷயத்தில் அமீரை கட்டுப்படணும், குரான் ஹதீஸுக்கு முரணான ஒன்றை அமீர் சொன்னால் அந்த விஷயத்திலே கட்டுப்படக்கூடாது என்று சொல்லுவா நாங்கள் பதில் கொடுப்போம். ஆனால் இவர் இந்த குற்றச்சாட்டை தூக்கி போதா இந்த ஜமாத்தில் ஜமாத்தில் முஸ்லீம்கள் இப்படிப்பட்ட ஒரு கையை சரியா, இது மற்றவங்களுடைய காதலியா நக்சபந்தியா சியா இஸ்மாயிலியா என்று ஒரு கையை குறித்து அவங்களுக்கு மத்தியில் அந்த எடுத்தவர்கள் அப்படி ஜனாதாவை போல இருப்பார், அது அவங்களுடைய கருத்து. இரண்டாவது சொல்றார், இந்த பையத்து எடுக்கின்றார்கள் இந்த காலத்தில் எடுப்பவர்கள் இந்த அமீர்மார்கள் என்ன செய்வார்கள், பையத்தில் எடுக்கக்கூடிய அவர்களுக்கு எப்படி இவர் கட்டுப்படுகிறார்கள் என்றால், திடீரென அமீர் சொல்லுவார கூப்பிட்டு பையத்து நீங்க வாங்க, இன்னார அதிர அடித்தல், குத்துண்டா குத்தல், உடை என்றால் உடைத்தல், கொலை என்றால் கொலை செய்யல், கொலைவரை தாக்கல் நடத்தினா தாக்குவா சுபகான ஜமாத்தில் முஸ்லீமின் அறையா சொல்லி பையன் தெரிஞ்சு ஜமாத்தில் முஸ்லீம்களும் பொறுமையாக இல்லை, பொறுமையாக இல்லை, பொறுமையாக இஸ்லாம் என்பது அப்படி வந்துட்டு ஒரு ஆள் அடிக்கிறது குடிக்கிறது குடிக்கிறது இது இஸ்லாம் இல்லை. தெளிவாக நாங்கள் சொல்லுவோம், மக்காவிலே பைபத்து செய்தவர்களுக்கு அக்குடும்பம் செல்லப்பட்டது. அப்ப சகாபாக்கள் கேட்டார்கள், யாரை சொல்லல அனுமதித்தார்கள், உடனே வசனம் இறங்கியது, உங்களுடைய கைகளை மடக்கிக் கொள்ளுங்கள், இது தாவத்து செய்யக்கூடிய காலம், எனவே கைகளை மடக்கிக் கொள்ளுங்கள், யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. இதைத்தான் நாங்கள் சொல்லுங்கள், ஜமாத்தில் முஸ்லீம் இல்லை, இப்படி ஒரு அமீர் ஒருவர் அழைத்து அவருக்கு அடிங்க, அவருக்கு உதவி, அவருக்கு குத்துங்க சொல்றதே கிடையாது. இது ஒரு விஷயம். இன்னொன்று சொல்றார், இந்த பைலத்து செய்தவர்களுக்கு மத்தியில் குர்ஆன் ஹதீஸை சொன்னால் கால் கொடுக்க மாட்டார்கள். இது யாரை சொல்றாரு தெரியாது. நான் நினைக்கிறேன் இது யார் என்று கேட்டால் இவர் சொல்றாரு நினைக்கிறேன். இந்தியாவில் சில பிரிவுகள் இருக்கு, அஜி குஜி ஓட எல்லாத்துக்கும் முன்னுக்கு போவாங்க. இதே போல பலஸ்தீன ரெண்டு அமைப்பு இருக்கு, ஹமாஸ் ஒன்னு அஜி சத்தா. இதே போல பாகிஸ்தானுக்கு ரெண்டு பிரிவு இருக்குது, ஜெய்ஷ் முகம்மது, இன்னொன்று சீபா என்று இருக்குது. இப்படி பல பிரிவுகள் இருக்கு. இவங்க தான் வந்துட்டு கொலை வரி தாக்குதல், மற்றவங்களை அடிக்கிறது, குத்துறது, குடிக்கிறது, கண்ணை கட்டுறது, கொள்ளை அடிக்கிறது, இது அவங்க பத்தாக ஹமாஸ சுட்டுக் கொள்வார்கள். ஹமாஸ் பத்தாக சுட்டுக் கொள்வார்கள். ஜெய்ஷே முகமது அத்தனை தீபாயங்களோடு இருக்கிறது, அதை சுட்டுக் கொள்வார்கள். அவர்கள் இவர்களை சுடுவார்கள். இப்படி அவர்களுக்கு மத்தியில் இப்படி நடக்கும். ஆனால் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இஸ்லாத்துக்கு பையர் யாரையும் கொலை செய்யக்கூடாது, பஞ்சத்திற்கு பயந்து பிள்ளைகளை கூட இல்லாமல் ஆக்கக்கூடாதுதான் நாங்கள் பையத்தில். அதனால கோழி அழிவு சொல்றாரு, ஏதோ ஒரு சிந்த பிரிவுகளை சொல்றாரு, அது இஸ்லாமிய பிரிவுகள் அல்ல. சிந்திச்சு பாருங்க, ஹமாசுக்கும் பத்தாவுக்கும் என்ன நடக்கிறது? வளர்ச்சி இல்லை, சுற்றி சுற்றி கொள்ளுகின்றார்கள். ஆனால் முஸ்லீம்களிடம் கூறுகின்றார்கள், தலைவர் புகாரி வருகின்றனர், எதற்கு பாதுக்கும் எனக்கு பிறகு ஒருவர் ஒருவருடைய கழுத்தை வெட்டுவதன் மூலம் இருந்தார்கள். ஆனால் சுட்டுக் கொள்றாங்க இஸ்லாம் சொல்றாங்க, இது இஸ்லாம் இல்லை. இடையில ஒரு சொந்தம் வந்திருக்கு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 70 மனைவி நாம சொன்னோம், 100 என்று வந்துருக்குன்னு சொன்னா, ஒரு இடத்துல 70 ஒரு இடத்துல 100 இருக்கு, ரெண்டு விதமாக இருக்கு. சரி, இப்படி இந்த அமைப்புகள் தன்னோட அமைப்புகள் உள்ளவங்களை குடிக்கிறது, கட்டுறது, சுடுகிறது, ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அப்படி இல்ல, பிள்ளைகளை கூட பஞ்சத்துக்கு பயந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி நாங்கள் பதில் தருவோம். அடுத்தது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் கட்டுப்பாடு, ஒருவர் வந்து வலியுறுத்தார் கட்டுப்பாடு அமீர் எந்த விஷயத்தில் என்று சொன்னால், குர்ஆன் ஹதீஸுக்கு முரணில்லாத விஷயத்தில், குர்ஆன் ஹதீஸை கொண்டு வழிநடத்தும் காலமெல்லாம் அவருக்கு கட்டுப்பாடு. ஹதீஸ் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விழாவில் வைத்து சொன்னார்கள், மக்களே நீங்கள் ஒரு அமீருக்கு கட்டுப்பட்டு நடங்கள், நீங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள், இஸ்மாவாசி செயல்படுங்கள், கட்டுப்படுங்கள், அவர் அருமையாக இருந்தாலும் சரி என்று சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள், அன்பு சென்றார்கள், உள்ளே விசுவாசி யார் என்றால் கடிவாளம் விடப்பட்ட ஒட்டகத்தை போல் கட்டுப்பட்டு நடப்பார் என்றார். அந்த கட்டுப்பாடு எங்கள் இருக்கின்றது. ஆனால் விகந்தனை குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக இருக்கக்கூடாது. இதிலே இன்னொரு பிழை கோவை ஐயோ ஒரு பிழையை விட்டிருக்கின்றார், அதையும் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். என்னவென்றால், ஒரு ஹதீஸ் முன்கரான ஒரு ஹதீஸ் அல்லது வாயுவான ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அதை அவர் இந்த பையத்து சம்பந்தமாக கொண்டு வந்திருக்கிறார். அந்த ஹதீஸ்
எனது சமூகத்தின் மறதி என்று ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒவ்வொரு மனிதர் என்னை சமூகத்தில் அல்லாஹ் அனுப்புவார், அவர் வந்துவிட்டார் என்ற செய்தி உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் படித்தத்தையும் தவழ்ந்தாவது சென்று அவரிடத்தில் நீங்கள் பையத்து செய்ய வேண்டும், பயணத்தை காரணம் கண்டித்து பையத்து செய்யாமல் இருந்துவிடக் கூடாது என்றும் நடிகர் நாயகம் செல்லல்லாஹு செல்லவர்கள் இந்த உலகத்தில் ஒற்றுமை நிறுத்தமாக இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு அல்லாஹ் ஒரு பாதுகாப்பு வழங்க சிறப்பு.
இது ரெண்டு விஷயம் கவனிக்க வேண்டியது. முதலாவது சொல்றாரு, ஒவ்வொரு நூற்றாண்டிலும் அல்லாஹ் ஒரு மகதி அனுப்புவான், அப்படி இல்லை. எந்த ஹதீஸும் அப்படி கிடையாது, உள்ளே இருந்து எடுத்தாலும் சரி அல்லாஹு அப்படி ஒன்று இல்லை. ஆனா இப்படி ஒரு ஹதீஸ் இல்லை, ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒரு முஜத்து மார்க்கத்தை புதுப்பிக்கின்ற ஒருவரை அல்லாஹ் அனுப்புவான் அப்படிதான் ஹதீஸ். ஆனா மகதி கிடையாது, இது தெருப்பட்டது காதியானிகளுக்கு கொடுத்துக்கிடுவாங்க. இந்தியாவை சேர்ந்த கோயில் அழிவு சொல்லுகின்றார் ஹதீஸ், தன்னை காரியானவரே அவரை வேலையே அடிப்படை பெற்றார். இது சரிப்பட்டால் கோழி அழிவுக்கு மாலை போட்டு வர வைப்பார்கள் சொல்லுவாங்க. கோழி அழிவுகளை சொல்லிவிட்டார், அதனால எங்களை நிறைய மகதிகள் இருக்கிறாங்க சொல்லுவார். இப்பவே சொல்றாங்க மகதி இருக்கிறது, இப்படி ஒரு ஹதீஸ் இல்லை. அடுத்தது ஒரு ஹதீஸ் வருது, ஹதீஸ் சொன்னதாக இவர் சொல்லுகின்றார், மொழி பேசிருக்கின்றார். மகதியில் ஒருவர் வருவார், அவரை நீங்கள் கண்டால் பனிக்கட்டியின் மீது தவிர்த்து சென்றாலும் நீங்கள் அவருக்கு கையெழுத்து செய்யுங்கள் என்று குருமாஜாவது. ஆனால் அந்த ஹதீஸ் அல்பானி முன்சர் வாயுகின்ற இருக்கிறார் சரியான ஹதீஸ். அப்போ முதல்ல கோழை ஐயோ அல்ஹம்துலில்லாஹ் பேச்சாளர் தான். கபூர் வணங்கு வணங்குகின்ற அதிகமானவங்களை கபூர் வணக்கத்திற்கு காப்பாற்றி இருக்கிறார், நாம இல்லை என்று சொல்லவில்லை. ஆனா காப்பாற்றி வேற ஒரு சிறுத்தில கொண்டு போய் தள்ளி இருக்கிறார், அவ்வளவுதான். இப்படி நிறைய பிள்ளைகள் விட்டு இருக்கிறாங்க. எனவே இந்த பையத் என்பது நாம் சொன்ன இந்த ஹதீஸ்களின்படி மறுமை நாள் வரைக்கும் பையத்திருக்கிறது. இன்றைக்கு பௌத்த மதத்திலிருந்து ஒருவர் வருகின்றார், வந்து இந்த பையத்தை செய்திகள் இருக்கின்றார், இன்றைக்கும் இருக்கின்றார். இப்படியே நாங்கள் பதில் செலுத்தோம். ஏற்கனவே நான் சொன்ன ஹதீஸ் என்பது சொல்லுவோம், நோம்பு குடிப்போம், இதே போன்று சக்காத்து கொடுப்போம், யாரையும் கொலை செய்ய மாட்டோம், பிள்ளைகளை கொல்ல மாட்டோம், அமீருக்கு கட்டுப்படுவோம். அதே பெண்கள் வந்தால் கையை பிடித்து பதில் செலுத்த மாட்டோம், கறி காக்கழிப்போம். ஆண்கள் ஆயிருந்தால் கையை பிடித்து எடுப்போம், பெண்கள் ஆயிருந்தால் மறைமுகமாக வைத்து பதில் செலுத்தும் எடுத்து அவர்களுக்கும் சொல்லுவோம், இலங்கைகளை போட்டு குளித்துக் கொள்ளுங்கள், துவாவை ஓடி கொடுப்போம். பெண்களுக்கு விசேஷமாக சொல்லுவோம் ஹதீஸ் வந்தபடி, உங்களுடைய நீங்கள் வையத்தை செய்து குரான் ஹதீஸ் கட்டுப்படவே, உங்களுடைய உற்றார் உறவினர்கள் யாராவது மரணித்தால் ஓலமுக்கு அழக்கூடாது, கண்ணத்தில் அடித்துக் கொள்ளக்கூடாது, ஆடைகளை திணிக்கக் கூடாது, ஒப்பாடி வைக்கக் கூடாது. இப்படி செய்து தௌபா செய்யாமல் மரணித்தால் நெருப்பினால் செய்யப்பட்ட கட்டறிகளினால் உங்களுடைய நாவுகள் தரிக்கப்படும் என்ற ஹதீஸும் சொல்லுவோம். இப்படி நாம வையத்தை அப்படி வந்தவர்கள் இருக்கின்றார்கள். சிந்து மதத்தில் வந்தவங்க இருக்கின்றார்கள், கிறிஸ்தவத்தில் வந்தவங்க பையத்தில் இருக்கின்றார்கள். இதே பையத்தை நான் சொன்ன பிறகு நாலு ஐந்து பையத்தை சொன்னே அதே பையத்தை. இதே போன்றுதான் இன்று காணப்படுகின்ற அல்லாஹ்வுடைய தூதருடைய உம்மத்து இருக்கின்றது. இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய 72 பிரிவுகள் இருந்து யார் வந்தாலும் இதே பையத்தில் தான் நாங்கள். என்ன காரணம்? இவர் இந்த பிரிவுகள் இருக்கக்கூடிய மூதாதையர்கள் ஏற்கனவே இந்த இதிலிருந்து வெளியே போறார்கள், அதனால் மீண்டும் இந்த பையத்தை செய்து காட்டி வருகிறார். உதாரணம் அரசியல் சம்பந்தப்பட்டது விளங்கிறது. அல்லாஹால சொல்றான், ஒரு கொச்சுவை கூட அல்லாஹால உதாரணம் காட்ட வைக்கப்படமாட்டான். இரண்டு அசரத் வந்தார், ஒரு முஸ்லிம் காங்கிரஸ் உண்டாக்கினார், குர்ஆன் ஹதீஸ் சொன்னார், மக்கள் சேர்ந்தாங்க, பலமான ஒரு கட்சி, இலங்கையில ஒரு ஆட்சி செய்கின்ற ஒரு கட்சி, அவருக்கு இல்லாம ஒண்ணு செய்ய முடியாது, அப்படி ஒரு பலமான கட்சி இருந்து பிறகு இந்த உம்மத்து 73 பெரிய சொன்ன மாதிரி இந்த முஸ்லீம் காங்கிரசும் பலராக தெரிஞ்சு இன்றைக்கு பாருங்க கட்சி இழந்து எந்த கணக்கு இல்லாமல் இருக்கு. நிறைய பேர் போயிட்டாங்க. இப்ப ரவுகத்தின் தலைவரா இருக்கிறார், அது போயிட்டாங்க. இப்ப திருப்பியாக போன ஒருவர் திருப்பி முஸ்லீம் காங்கிரஸ்ல வந்து சேர்ந்ததாக இருந்தால் அசரப்பட்ட அந்த பையத்தை திருப்பி ரவுகத்தும் இருப்பார், எடுக்காம ஒரு பாடமும் சேர்க்க மாட்டார். வெளியில போயிட்டாங்க. இஸ்லாம் இஸ்லாத்துல இருந்து இவங்க எடுத்தது, இவங்களை இஸ்லாம் வர இல்ல, இஸ்லாத்துல இருந்து கொட்டி எடுத்துதான் இவங்க. இதை நாங்க சொன்ன பிரிவு உள்ள நாங்க இருந்தோம், எங்களுடைய மூதாதைகளை நாங்கள் இப்படி வெளியேறிவிட்டார்கள், எனவே அவருடைய சிக்கலை நாங்கள் நாங்கள் விலை வைத்துக் கொண்டிருக்கின்றோம், மீண்டும் நாங்கள் இந்த சத்தியத்தில் வரும்போது இதே பையத்தை நாங்கள் செய்ய வேண்டும். அப்ப இதுதான் இந்த அடிப்படையில மறுமை நாள் வரைக்கும் பையத்திருக்கின்றது. எனவே பையத்தை செய்தவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் மரணிக்கு வரை உறுதியாக இருந்த தெளிவான ஆதாரம், இதில் எந்த சந்தேகம் இல்லை. கோடி அழிவுபடி வந்த பதிவு நாடா சிலருக்கு உள்ளத்தில் சில சந்தேகங்களை போட்டு இருக்கலாம், எனவே இந்த விஷயம் தெளிவாகிவிட்டது என்று சந்தேகம் இல்லை. யார் யார் பையத்தை செய்யாமல் இருக்கின்றார்களோ நீங்களும் இந்த ஹதீஸ்களை வைத்து மிக தெளிவாக வந்திருக்கிறது. எவருடைய கருத்தில் பையத்தி இல்லையோ அவருடைய மரணம் ஜாகிரிய மரணம் என்று வந்திருக்கின்றது. எனவே அல்லாஹு தஆலா அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இணைவதனால் எந்த பாதிப்பும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் இதை சேர்ந்தவர்களை பாருங்கள், எத்தனை பேர்கள் குடித்து கொண்டிருந்தவர்கள் குடியை விட்டார்கள், புகைத்துக் கொண்டிருந்தவர்கள் புகையை விட்டு விட்டார்கள், சொல்லாமல் இருந்தவர்கள் சொல்லுகின்றார்கள், பர்தா இல்லாமல் இருந்த பெண்கள் பர்தா போடுகின்றார்கள், தாடி இல்லாமல் இருந்தவர்களா தாடி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ ஹராம்களை விட்டுவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் இருக்கின்றார்கள். இதுல என்ன பிழை இருக்கின்றது? எந்த பிழையும் இல்லை கிடையாது. அந்த கோவில் அறிவில் ஏற்படுத்திய அந்த ஒரே ஒரு சந்தேகம் தான் இருந்தது, இந்த அல்லாஹுக்காக நபிக்கு மையத்திற்கு உரிமை கொடுத்திருக்கிறார் என்று. அதுவும் அப்படி ஒரு வசனம் இல்லை என்று தெளிவாகிவிட்டது. எனவே இவ்விஷயம் உண்மையான ஒரு ஹக்கான ஜமாஅத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு காலம் வரும் என்று, 73 திரும்பும் என்று. இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சத்தியம் தான் இது. நாங்கள் யாரும் நிர்பந்திப்பதில்லை. விரும்பியவர்கள் நரகத்திலிருந்து தங்களை பாதுகாக்க விரும்பியவர்கள் நீங்கள் வந்து மையத்தை செய்து கொள்ளலாம். அதே நேரத்தில் சிலருக்கு இப்படி சந்தேகம் இருக்கும், சிக்கல் இருக்கும். சில பெண்கள் இருக்கிறார்கள் இந்த சத்தியத்தை விளங்கி வைத்திருக்கிறார்கள், ஆனால் கணவன்மார்களுடைய நிர்பந்தம் இருக்கின்றது. அப்படிப்பட்டவர்கள் அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் வழியை காட்டியிருக்கின்றார்கள். அவர்கள் இரகசியமாக வந்து அந்த எழுத்தின் மூலமோ கையத்தை செய்துவிட்டு மக்காவில் சில சகாபாக்கள் இருந்தது போன்று அவர்களும் இருக்கலாம். இருந்து அவர்கள் முடியுமானவரை தங்களை பாதுகாத்துக் கொண்டு திருச்சியிலிருந்து பாதுகாத்து சொர்க்கம் செல்லலாம். அப்படி அவர்கள் கையெழுத்து செய்யலாம். அதே நேரத்தில் இப்போது இந்த உரையை கேட்டவர்கள் யாராவது இந்த சத்தியத்தை ஏற்க வேண்டும் என்று நினைத்தால், அல்லது முன்பு இதில் இருந்து போனவர்கள் யாராவது திருப்பி வர வேண்டும் என்ற ஒரு சந்தேகத்தில் யாராவது இருந்தால், அவர்கள் இந்த இடத்தில் வந்து அந்த பையத்தை செய்து மீண்டும் இஸ்லாத்தை தழுவிக் கொள்ளலாம். அடுத்த என்னுடைய தாவா பணியில முக்கியமான ஒரு விஷயம், நாங்கள் 2 மாதத்திற்கு ஒரு பத்திரிகை, தெளிவு என்ற ஒரு பத்திரிகை வெளியாகின்றோம். அதில் தெளிவான இஸ்லாத்தை அதிலே கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் எழுதி கொண்டு வருகின்றோம். இப்போது இது 10வது வெளியீடு வந்திருக்கின்றது. பள்ளிக்குள்ள விற்க வியாபாரம் கூடாது. பள்ளிக்கு வெளியிலே வைத்திருக்கின்றார்கள். உங்களுடைய ஹக்கை குறித்து உரிமைகள் எடுத்துக்கொள்ள ஒருவர் 5, 10 இப்படி முடியமானவரை எடுத்து மற்றவர்களுக்கு கொடுங்கள். இதை படித்து யாராவது இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டால் அந்த நன்மை உங்களுக்கும் வந்து சேரும். எனவே அப்படி யாராவது பயிற்சி இருந்தால் இந்த இடத்துக்கு வரலாம். அடுத்தது, இப்போது நாம் ஆற்றிய இந்த உரை யாருக்காவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அழகாக முன்னால் வந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஒரு 15 நிமிடங்கள் இருக்கின்றன, 10 நிமிடங்கள் இருக்கின்றன. அப்படி யாருக்காவது ஏற்ற சந்தேகம், ஜமாஅத்தில் உள்ள சகோதரர்கள் கேள்வி கேட்க வேண்டாம், நாங்கள் பிறகு கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வெளியில் இருந்து வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகளுக்கு சந்தேகங்கள் இருந்தால் ஒரு 10 நிமிடம் நாம் உங்களுக்கு தருகின்றோம், வந்து உங்களுடைய சந்தேகத்தை தெரிந்து கொள்ளலாம். அப்படி பையத்துக்கு இருப்பவர்கள் இந்த இடத்துக்கு இங்கு வரலாம். அடுத்தது, பொட்டு வீடு ஒரு கேள்வி எழுதி, இமாம் மஹதி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் உங்கள் ஜமாஅத்தில் இருந்தா வருவார் அல்லது வெளியில் இருந்தா வருவார்? ஏனென்றால் அவர் ஜமாஅத்தின் தலைவராக வல்லவா இருப்பார்? விடை தாருங்கள். மேலும் அவர் ஜமாஅத்தின் முஸ்லிமீனின் அமீருக்கு பையத்து செய்வாரா? மஹதி அலைஹிஸ்ஸலாம் என்று ஒருவர் வருவார். இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் குடும்பத்தில் உள்ளவங்க. இவங்களுடைய தகப்பனுடைய பெயர் அப்துல்லா என்று இருக்கும், தாயுடைய பெயர் ஆமினா என்று இருக்கும். ரெண்டு விஷயங்களை மட்டும் சொல்றேன். இவங்களுடைய மூக்கு கொஞ்சம் நீளமாகவும் இருக்கும், இது சில அடையாளங்கள். இவங்க வருவாங்க, வந்து ஒரு அமீராக இருப்பாங்க. அப்ப இவங்க அமீராக இருக்கும் எல்லாருக்கும் ஜமாத்தில் முஸ்லீம் தானே, வேற தேவையுமா இருக்காது? ஜமாத்தில் முஸ்லீம் தான் இருக்காங்க. ஏன்னா புகாரி முஸ்லீம் இப்படித்தான் இருக்குது. அப்ப ஜமாஅத்தில் முஸ்லிமினுடைய அமீராக அவங்க இருப்பாங்க. அதுக்கு முன்பு இவங்க எங்க இருந்து வருவாங்க, யாருடைய எங்க தாய்தகப்பெல்லாம் என்ன ஆரம்பத்திலே ஜமாஅத்தில் இருப்பாங்களா வேற பிரிவு ஒண்ணுமே கிடையாது, இல்லாத நம்பிக்கை கிடையாது. அப்ப வந்து இந்த ஜமாஅத்தை வழிநடத்தி கொண்டு இருக்கும் போது ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் இறங்குவார்கள். இறங்கிய உடனே மஹதி அலைஹி ஸலாம் சொல்லுவார்கள், ஈசா அலைஹி ஸலாம் அவரை பார்த்து வாருங்கள் தொழுவீர்கள். ஒரு அசர் நேரம் சொல்லுவார்கள், நான் தொழுவிக்க மாட்டேன், நீங்களே தொழுவீர்கள். ஏனென்றால் இந்த அமீர் என்ற பதவி இருக்கின்றதே இது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு சொந்தமானது. உன்னை நபிமாருடைய உம்மத்துக்கு அமீர் கிடையாது. ஒரு அமீர் வந்து ஒரு அலிமா ஒரு நபி வந்து மௌத்தா போனால் உடனே இன்னொரு நபி வந்து விடுவார். ஜமாஅத் அப்படி அமீர் என்று கிடையாது. இப்படி வந்து அதனால ஒரு விஷயத்தை அடுத்து நூற்றுக்கு நூறு உண்மை சொல்லலாம். ஏன்னா மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்து இருக்கக்கூடிய அந்த ஜமாஅத் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தான் இருக்கு. வேற எப்படி முஸ்லிம் கூட்டம் புகாரி ஹதீஸ்ல வந்து அடுத்தது கொச்சியில இருந்து ஒருவர் டெலிபோன் பண்ணி பல முறை ஒரு கேள்விக்கு பதில் தரணும்னு கேட்டார். இந்த இதை சொல்லுவான் அப்படின்னு சீசில பதிஞ்சு அவன் கேட்டுக்கொள்ளலாம். அது நீண்ட பதில், அது இந்த இடத்துல குடிக்கிறது. பைரத்து இரண்டு வகைப்படும், நபிக்கு செய்வது, அடுத்தது அமீருக்கு செய்வது. நபிக்கு செய்வது இஸ்லாத்திற்கு செய்யும் பைரத்தாகும். ஆனால் அமீருக்கு செய்கின்ற பைரத் இஸ்லாத்தை ஏற்பதற்கான பைரத் அல்ல. ஆனால் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பைஅத்து இஸ்லாம் என்று இது நீண்ட காலமா கொச்சியில ஒரு கூட்டம் வெளியிட்டு இருக்கிறாங்க. இது தனியா நாங்க ஒரு சொற்பொழிவு ஏற்பாடு செய்வோம். இஸ்லாத்துக்கு உள்ள பைஅத்து ஒண்ணு, அமீருக்கு உள்ள பைஅத்து ஒண்ணு, இது ரெண்ட ஒன்னா வேறையா, இது நீண்ட விளக்கம் இருக்கு. இது பைரத் ஹிலாபத்திலா என்ற இந்த தலைவங்க வரும். இன்ஷாக நாங்க கூடிய சீக்கிரம் அடுத்த ஒரு அஞ்சலியான ஒரு தரப்பியா நாங்க ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதுல ஒரு தலைப்பு வரும் இன்ஷா அல்ல, பைரத் ஹிலாபத்திலா. அதுல இந்த பைரத் பல வகை இருக்குது, இஸ்லாத்துக்கு பைரத் அமீருக்கு பைரத் என்ன நம்ம அதை விளக்கம் இன்ஷா அல்ல. அந்த கேள்வி காட்டவும் குறைமையா இருந்து கொள்ளணும். அப்போ அடுத்தது கடைசியாக அனுமதி கடைசியாக நாங்க ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஞாபகம் கிட்ட விரும்புகின்றோம். ஜமாஅத்துல் முஸ்லிமீனை பற்றி நிறைய அவதூறுகள் சொல்லப்படுது. இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மூன்று நேரம் சொல்லக்கூடியவர்கள் என்று ஒரு கருத்து. ஆனால் உங்களுக்கு தெரியும், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தொழுகை விட்டாலே அவன் ஹாஜராகி விட்டான் என்று சொல்லக்கூடிய ஜமாஅத் குர்ஆன் அடி தெரியல. நாங்கள் அஞ்சு நேரம் சொல்லக்கூடியவர்கள். அடுத்தது ஜமாஅத்துல் முஸ்லிமீன்ல யாராவது ஒரு ஆண் வந்து பைஅத்து செய்தால் பெண்கள் பைஅத்து செய்ய இல்லை என்று சொன்னால் உடனே அந்த கணவனின் மனைவியை திருப்பி கணவனுக்கு வேறொரு பைஅத்து பெண்ணை திருமணம் முடித்து வைக்கிறாங்க என்று ஒரு கருத்து மக்களுக்கு மத்தியில் அடிபடும். இதுலேயும் எந்த உண்மை கிடையாது. இதே போல இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்குள் இருக்கக்கூடிய உலமாக்களுக்கு மத்தியிலே பெரும் கருத்து மோதல் இருக்குது என்ற ஒரு கருத்தையும் சொல்றாங்க. கருத்தும் போது அது நாங்க மறுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரே சொன்னாங்க என்னுடைய மரணத்திற்கு பிறகு யார் உயிரோடு வாழ்கின்றீர்களோ உங்களுக்கு மத்தியிலே பல கருத்து மோதல்களை காண்பீர்கள் சொன்னாங்க. கருத்து மோதல் வரும், வராமல் இருக்கார். கருத்து மோதல் வரும், ஆனால் நாங்கள் அதை கூடி ஒரு சூறாவில் கூடிய குரான் அதிசயம் எடுத்து நாங்கள் தீர்த்துக் கொள்வோம். கருத்து மோதல் வரும் முக்கியமா இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் இந்த கருத்து மோதல் திருவென்றால் கொண்டு போய் விடக்கூடாது. அது சிறுத்தலை உண்டாகும், அது சிறுத்தை. நிறைய உலமாக்களுக்கு மத்தியிலும் சரி, பொதுமக்கள் குரான் அறிந்து விளங்கக்கூடிய மத்தியிலே கருத்து மோதல் வரும். சமீபத்தில் கூட ஒரு சகோதரர் குரான் ஆயத்தை பிழையாக விளங்கி இந்த பிரிவுகள் எல்லாம் சொல்லும் செல்லும் என்று முடிவெடுத்துவிட்டார். எடுத்து ஒரு சகோதரருக்கும் சொல்லி விடுத்தார். பிறகு அந்த சகோதரர் அழைத்து சென்று சிலர் உட்கார்ந்து நாங்கள் விளக்கப்பட்ட அல்ஹம்துலில்லாஹ் வாபஸ் வாங்கிவிட்டார். நடக்கும், இப்படி இடம்பாடு இருக்கின்றது. எனவே குரான் அதிசய தீர்வு இருக்கின்றது. இப்படி நடக்கும், கருத்து மோதல் வரும், தீர்த்துக் கொண்டு. இன்னும் சிலர் இலங்கை ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கும் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய தலைமைத்துவத்திற்கு இடையில பல கருத்து மோதல் இருக்கின்ற வித்தியாசம் என்று சொல்லுகின்றார்கள். அவர் தெரியாமல் செய்வார், அது மார்க்கம் அல்ல. இலங்கையில ஒருவர் பிழையை செய்வார், அது மார்க்கம் அல்ல. உண்மை செல்கின்றோம், ஒருவர் வெளிநாட்டுக்கு செல்கின்றார், தன்னுடைய வீட்டிலாம் வாடகைக்கு வீடு வைத்து விட்டு 1 லட்சம் ரூபாய் எடுத்துக்கொண்டு வெளிநாட்டுக்கு போய் ஒரு வீட்டுல ஹவுஸ் போனா திங்கி போட்டா பொண்ணுக்கு பண்ண திங்கி போட்டான் போனா என்ன செய்ய சவுதியில் உள்ளவங்க பெரிய கம்பெனிகள் திருப்பி வைப்பவர்கள் அவர்கள் சலாம் சொல்ல வேண்டாம். ஆனா அவங்க நிற்பந்த சலாம் சொல்லு ஒரு நிற்பந்தமான கட்டத்தில் ஒரு பிள்ளையை செய்வாங்க, அதிலிருந்து விலகு வரை. இப்படி சில தனிப்பட்ட நபர்கள் பிள்ளை செய்வாங்க, சில வித்தியாசங்கள் இருக்கிறாங்க. இது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படைக்கு இது ஒத்து வரக்கூடிய விஷயம் அல்ல. அது தனிப்பட்ட நபர்கள் ஒத்துழைக்கிறது. நாங்கள் குர்ஆன் ஹதீஸ் தெளிவாக சொல்லுகின்றோம், குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும், இதற்கு மாற்றமானவர்கள் அரங்கத்தை கேட்டுச் செல்லும் என்று நாங்கள் தெளிவாக்கோம். எனவே அடிப்படையான விஷயங்கள்ல வித்தியாசங்கள் கிடையாது. தலைமைத்துவம் எங்களுடைய பாகிஸ்தானில் இருக்குது, நாங்கள் அந்த ஜமாஅத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கின்றோம். எங்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை வந்து தீர்க்க முடியாவிட்டால் தலைமைத்துவத்தில் அந்த பிரச்சனையை போட்டு நாங்கள் தீர்த்துக் கொள்வோம். இதுதான் இஸ்லாம். மக்காவிலே ஒரு சஹாபி இருந்தார்கள், திருமணம் முடித்திருந்தார்கள், பிள்ளை குட்டியும் இருக்கின்றது. ஒரு பெண் வந்தார்கள், வந்து சொன்னார்கள் இரண்டு பெண் யார் சொன்னால் எங்களுடைய மனைவி சொன்னாலும் உங்களுடைய மனைவியா எப்படி திருமணம் முடித்தீர்கள், நீங்கள் ரெண்டு பேரும் என்னிடத்தில் சால் கொடுத்திருக்கிறீர்கள் என்று சொன்னார். ஆனால் மக்காவில் இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு அங்கு யாரும் இல்லை. உடனே சகாபி வாகனத்தை எடுத்துக்கொண்டு மதினாவுக்கு சென்றார்கள். சென்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொன்னார்கள் இப்படி ஒரு சம்பவம் நடந்துவிட்டது. கேட்டார்கள் அந்த பெண் இப்படி சொன்னார்களா, உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் சிறு குழந்தையாக இருக்கும் போது பால் கொடுத்ததா சொன்னார்கள் திரும்பி விடுகிறார். எனவே இப்படி எங்களுக்கு வரும், எங்கள் ஒரு பிரச்சனை வரும், தீர்க்க முடியாவிட்டால் தலைமைத்துவத்துக்கு நாங்கள் போடும். இதுதான் இஸ்லாம் என்பது. எனவே இப்படி ஜமாஅத்துல் முஸ்லிமீனை பற்றி இப்படி பிழையான சில தகவல்களை மக்கள் கொடுக்கின்றார்கள். இதே போன்று பெரிய ஒரு பதிவோடு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். என்னவென்றால் ஏற்காலையிலே ஒரு கூட்டம் சத்தியத்தை சொல்ல வந்தார்கள். அவர்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் கலக்கத்தில் வாழெடுத்து அவர்களை வெட்டி தள்ளிவிட்டார்கள் என்று ஒரு கதையும் படித்திருக்கின்றார்கள். சுபஹானல்லாஹ். இந்த இதை சொல்வதாக இருந்தால் நம் கணக்கில் தேவைப்படும். இதுல எந்த உண்மையும் கிடையாது. விஷயம் நடந்தது, ஏன் நடந்தது, அது சரியா ஒருவர் தெரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் வாருங்கள், தாராளமாக உட்கார்ந்து கிடைக்கலாம். குர்ஆன் ஹதீஸ் இல்ல, அதாவது ஒரு வணிகத்தை கூட ஒருவர் இலங்கையில வந்து சொல்லுகின்றார். ஒரு நான் ஒரு நபி என்று வாழ்ந்திருந்தார், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அவருக்கு கை வைத்தார். ஒருவர் பள்ளியிலே வந்து நெற்றியிலே கையை காட்டி கொள்கின்றார். எங்களுடைய பள்ளியிலே நாங்கள் ஒன்றும் சொல்லமா, ஒருவர் முடிந்ததும் அழைத்து வீட்டுக்கு கூட்டி போய் அவரை கவனித்து அவர் இருந்தார் என்ற வகையில் அவருக்கு மார்க்கத்தை சொல்வோம். நீங்கள் செய்வது கிடை ஆதாரத்துக்காக, அடிக்க மாட்டோம். யாரையும் அடிக்காத ஒரு கூட்டம் நிறுத்தம் என்றால் அது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மட்டும்தான். மற்ற அனைத்து பிரிவுகளும் அவர்கள் மற்றவர்களை ஒழித்து அடிக்கின்றார்கள். சமீபத்தில் நாங்கள் கேள்விப்பட்டோம் என்ன நடந்தது என்று. எனவே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் யாருக்கும் இப்படி ஒரு தீங்கு செய்வதே கிடையாது. இந்த பரத்தப்பட்ட கதைகள் எந்த உண்மையும் இல்லை என்றே நான் தெளிவாக இந்த இடத்தில் சொல்லுகிறேன். எங்களை பற்றி நீங்கள் விளங்க விரும்பினால் ஒருவருக்கு ஒரு சந்தேகம் இருந்து இப்படிப்பட்டவர்கள் எப்படி நாங்கள் சேர்ந்திருக்கலாம் என்று நினைத்துக் கொண்டு இருக்கலாம். நீங்கள் தாராளமாக வாருங்கள். ஏற்றாலைக்கு உற்சாக நாங்கள் அமைதியாக உட்கார்ந்து மார்க்கத்தையும் கதைப்போம், இந்த விஷயத்தையும் கதைப்போம். சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி.